அப்படியே சுவாமி வெளியாச்சு, சுவாமி சௌரியப்படி ஆரம்பிச்சுக்கலாம்.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீர்கதுங்கராஜம் த்ரயந்தயுக்மகிருதபூரிபரிஷ்ணவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிகுருநாரத வேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீமாதயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாத்மயமுனி கிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிவந்தம் ஸ்ரீதேசிகேந்திரம் என்னுயிருதந்தொழித்தவரே சரணம் புக்கோயானடையவே அவர்குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த பள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர்க்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனிகடகோபன் சேனநாதன் இன்னும் உதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருபடிகளடைகின்றேனே. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேதரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தான் சுதாகிருதி ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்கியபோடுணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் ஸ்ரீரொன்றுதோப்பல் துருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே மயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வனையிறப்போம் அளவும் வாழ்வு. நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் என்றென்றும் போற்றும்படியான சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய நித்திய கர்மானுட்டானம், அதாவது தினச்சரியை என்ன பிரகாரமாக சாஸ்திரியமாக ஸ்ரீ வைஷ்ணவன் எல்லாருக்கும் ஒரு உதாரணமான அனுஷ்டானமாக இருந்தது என்பதை என்றென்றும் ஸ்ரீ வைஷ்ணவ லோகம் நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், ரொம்ப அவசியம் என்பதனாலே சுவாமியினுடைய குமாரர் குமாரன் ஐனாராச்சாரியர் வேதாந்த தேசிக தினச்சரியா என்கிற தோத்திரத்தினாலே நமக்கு அனுகிரகிச்சிருக்கார். அதில் சுவாமியினுடைய நித்திய கர்ம அனுஷ்டானம் பிராம முகூர்த்தம் தொடங்கி சாயங்காலம் அஸ்தமன பரியந்தம் என்னவாக இருந்தது என்பதை நாம் உயர்ந்த ரீதியினாலே சேவிச்சுண்டு வந்தோம். சாயங்காலம் நான்காவது ஜாமம், அது இப்போ தற்கால ரீதியிலே 3 மணி முதல் 6 மணி வரை என்று பொதுவாக சொல்லலாம். அந்த காலத்துக்குள்ளே சுவாத்தியாய காலம் என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் சுவாமி தேசிகன் நிறைய பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் இன்னும் புராணங்கள் இதிகாசங்கள் இப்படி நிறைய ஸ்ரீகோஷங்களை சேவித்து அதே போல் நமக்கு வேண்டியதான நிறைய ஸ்ரீகோஷங்களை அந்த சமயத்தில் தான் நிர்மாணிச்சாகும். அந்த ஸ்ரீகோஷங்கள் சின்னதாகவும் பெரியதாகவும் வியாக்கியான ரூபமாயும் சுதந்திர கிரந்தமாயும் சிலது ரொம்ப எளிமையாயும் ரொம்ப புத்திசாலிகளாயிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப உத்கிரந்தங்களாயும் இப்படி பல பிரகாரங்களாக இருக்கும் என்று சுவாமி தேசிகனே சாதித்தார் போல ஒரு அத்தியுதமான நம்முடைய சம்பிரதாய சம்ரக்ஷணம் பிரதி தினமும் சுவாத்தியாய காலத்தில் சாயங்காலம் 4வது ஜாமத்தில் 3 மணி முதல் 6 மணி பர்யந்தமாக சுவாமியினுடைய நித்திய கர்மானுஷ்டானம் என்ன பிரகாரமாக இருக்கும் என்று சுவாமியினுடைய குமாரர் சாதிச்சார்னு பார்த்தோம். அதனால் பிற்காலத்துக்கு பெருமளவு உபகாரமாக இருந்தது சுவாமியினுடைய திவ்ய சரித்திரத்திலே பிரதி தினம் இந்த 4வது ஜாமத்தினுடையதான அனுஷ்டானம் என்றால் அது ரொம்ப அதிகப்படுத்தி சொல்வதாக ஆகாது. சுவாமி தேசிகனுக்கு நிறைய பொறுப்புகள், சுவாமி தேசிகனுடைய அவதாரமே நிறைய பொறுப்புகளை வகிச்சு அந்த பொறுப்புகளையெல்லாம் ரொம்ப அழகாக அதை நிர்வாகம் செய்வதற்காகவே என்று ஏற்பட்டதாக நாம் அனுபவிக்க கிடைச்சிருக்கு. சுவாமி தேசிகனுடைய பொறுப்பு எம்பெருமானை ரட்சிக்கணும், எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிறதான அந்த சமமான பெருமையை ரட்சிக்கணும், பிராட்டியினுடைய பெருமையை எம்பெருமானுக்கு சமமாக உள்ளதாக உள்ளபடி உலகுக்கு காட்டித்தர வேணும், ஆழ்வார்களுடையதான ஸ்ரீசூக்திகளை அர்த்தத்தையும் ரட்சிக்கணும், அதனுடைய அனுசந்தானத்தையும் ரட்சிக்கணும். அதிலும் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை நம்முடைய கோவில்களிலே அனுசந்தானம் பண்ண வேணும். அதற்கு இடையூறு வந்தால் வந்தது அதையும் ரட்சித்தாக வேணும். இதிகாச புராணங்களிலே சொல்லப்பட்டதான விஸ்தாரமான சமாச்சாரங்கள், அந்த சமாச்சாரங்களை நிறைய வாசிக்கிறவாளுக்கு நிறைய குழப்பம் வரும். அதனாலேயே தப்பர்த்தங்கள் கல்பிக்க வேண்டி இருக்கும். அப்படித்தான் நிறைய பேர் தப்பர்த்தங்கள் விபரீதமாக கல்பித்து வச்சிருந்தா அதை எல்லாவற்றையும் களைந்து சரிப்படுத்தி நேர்படியாக ஒரு நேராக சொல்லிக் கொடுக்க வேணும். இப்படி பெருமாளை ரட்சிப்பது, தாயாருடைய பிரபாவத்தை ரட்சிப்பது, ஆழ்வார்களுடையதான பிரபாவத்தையும் அவளுடையதான பிரபந்தங்களையும் அந்த பிரபந்தங்களுடைய அர்த்தத்தையும் அந்த பிரபந்தத்தினுடைய அனுஷ்டானங்களையும் அனுசந்தானங்களையும் அந்த அனுசந்தானம்தான் கோவில்களிலே குறையாமல் இடையூறு இல்லாமல் பெருமாள் திருச்செவி சாத்தும்படியாகவும் ரட்சிச்சாகணும். மகர்ஷிகளுடையதான பரிசிரமப்பட்டு உலகத்துக்கு அருள் செய்ததான அவர்களுடைய இதிகாச புராணங்கள் முதலான ஸ்ரீசூக்திகளையும் காப்பாற்றியாகணும். எல்லாவற்றுக்கும் மேலே ஆச்சாரியர்களுடைய நம்மளுடைய ஆச்சாரியர்களுடையதான ஸ்ரீசூக்திகளை தேவையான அளவுக்கு வியாக்கியானங்களும் செய்து அது காலக்ஷேபரூபமாகவும் செய்து அந்த காலத்திலும் பிற்காலத்திலும் வேண்டியதான உபகாரங்களையும் செய்து வைத்தாகணும். அதற்கும் மேலாக நம்முடைய ஆச்சாரியர்கள் பரம ரகசியமாக காப்பாற்றி வைத்து அனுட்டித்து போந்ததான பிரபத்தி சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தினுடைய அனுஷ்டானத்தையும் காப்பாற்றணும். அனுஷ்டானத்துக்கு விபரீதமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளேயே சிலர் அந்த பிரபத்தி என்பது அனுஷ்டிக்க வேண்டியது அல்ல என்று அவர்களும் ஒரு ரகசிய சம்பிரதாயத்தை பரப்பி வந்தபோது ரகசிய சம்பிரதாயத்தையும் காப்பாற்றி பிரபத்தி என்கிறதான அனுஷ்டானத்தையும் காப்பாற்றி ஜீவாத்மாக்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் இப்படி அநேகமாக பலமுகமாக இருந்தது. எல்லாவற்றையும் ஒரே ஆச்சாரியரே நமக்கு காப்பாற்றி நிர்வகித்து கொடுத்தார் என்றால் சுவாமி விவேகானந்த மகாதேசிகன் மட்டும்தான். அதனால தான் எந்த ஆச்சாரியர்களை காட்டிலும் ஆச்சாரியர்களே கொண்டாடுவது சுவாமி விவேகானந்த மகாதேசிகனைத்தான். சர்வ உத்தமமான ஆச்சாரியராய் ஆச்சாரிய சார்வபௌமராய் எம்பெருமான் எப்படி பல அவதாரங்கள் செய்தபோது நரசிம்ம அவதாரம் செய்தபோது ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணியிருந்தால்தான் உலகுக்கு ஒரு விடிவு ஏற்பட்டதோ எப்படி ஸ்ரீமத் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்ததனால்தான் ராவண சம்ஹாரம் ஏற்பட்டு லோகத்துக்கெல்லாம் நெடுங்காலம் க்ஷேமம் ஏற்பட்டதோ எப்படி கிருஷ்ணாவதாரம் அதனால்தான் நிறைய பகவத் விரோதிகள் பாகவத விரோதிகள் எல்லாரும் களையப்பட்டு இன்று அசுர சம்பந்தம் இல்லாமல் ராட்சச சம்பந்தம் இல்லாமல் இந்த ஜகத்தானது யதாவத்தாக யதார்த்தமாக நடந்துட்டுருக்கோ இதே போலத்தான் ஆச்சாரியர்களுக்குள்ளேயே சுவாமி தேசிகனுடைய அவதாரம்தான் எல்லா ஆச்சாரியர்களுடையதான அபிலாஷையும் நிறைவேற்றி எல்லா ஆத்மாக்களுக்கும் வேண்டியதான நன்மையை செய்து கொடுத்த அவதாரமானபடியினாலே ஆச்சாரிய சார்வபௌமர் என்றால் சுவாமி தேசிகனைத்தான் சொல்ல வேண்டி இருக்கும். அப்பேற்பட்டதான உயர்ந்த திவ்யமான அவதாரம் பிரபத்தி சம்பிரதாயத்தையும் காப்பாற்றினது மட்டுமில்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றால் அசாதாரணமான அனுஷ்டானத்தை உடையவர்கள். ஸ்ரீபாஷ்யகாரர் நமக்கு முக்கியமாக உபதேசித்து போந்தது ரொம்ப முக்கியமான ரெண்டு, அவசியம் ஸ்ரீ வைஷ்ணவர் ஒவ்வொருவரும் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லும்படியான ஆச்சாரிய சமாசிரணத்தை செய்து கொண்டு அதனாலேயே தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்கிறதான பெருமையை அடைய முடியும். வேறொன்றினாலும் அடைய முடியாது. எவ்வளவு விஷ்ணு பக்தனாயிருந்தாலும் எத்தனை விஷ்ணு கோவில்களிலே ஆராதனம் செய்யக்கூடிய அளவுக்கு அத்தனை பெரிய நிர்வாகங்கள் செய்பவர்களாயிருந்தாலும் எத்தனை பெருமாளோட எத்தனை உறவு வச்சிருந்தாலும் சரி எந்த உறவும் இந்த உறவுக்கு ஈடாகாது. அதனாலே பஞ்சசம்ஸ்காரம் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். இத்தாலத்தான் வைஷ்ணவத்துவம் சித்திக்கும் என்று அவர் சாதிச்சு வச்சத சுவாமி தேசிகன்தான் அச்சரித்திர ரக்ஷய முதலான கிரந்தங்களினாலே இந்த அனுஷ்டானந்தான் பரமசாஸ்திரியமானது. மகர்ஷிகள் போற்றி பாதுகாத்து அனுஷ்டிச்சு தாங்களும் கிரந்தங்களிலே சாதித்து வைத்தது என்று அதை ஒருவரும் அபலாபிக்க முடியாதபடிக்கு, அதை அசைக்க முடியாதபடிக்கு அதை நிலநாட்டி கொடுத்தது. ஆக இப்படி சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எத்தனை வகைகளாலே எந்தெந்த ரீதியிலே ரட்சிச்சு கொடுத்தாரோ அதுவும் தான், அத்தனை மட்டும்தான் இன்னைக்கு கட்டுக்கோப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சுவாமி பாஷ்யகாரருடைய சம்பிரதாயம், நம்மாழ்வாராகிற பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான வசந்த ஆச்சாரியருடையதான சம்பிரதாயம் என்று நிச்சயமாக நிர்ணயித்து ரொம்ப பெருமையோட நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும்படியாக இருப்பது எதனால? எல்லாம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனால்தான். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்பது பொதுவாக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று நம் எல்லா சித்தாந்தத்திலையும் சொல்லுவா. தத்துவம் என்பது என்ன? தத்துவம் என்றால் யதார்த்தமான உண்மை என்று அர்த்தம். யதார்த்தமான உண்மைகள் என்ன? நம்ம சுற்றி இருக்கிறதான இயற்கை பஞ்சபூதம் என்ன? இந்த பஞ்சபூதத்திலே அடங்கி அல்லாடி வரும் இந்த சரீரம் என்பது என்ன? இந்த சரீரத்துக்குள்ளே உயிரோட்டமாக இருக்கும் இந்த ஆத்மா என்பது என்ன? ஆத்மா என்பது என்ன? நம்ம சுற்றி இருக்கிறதான பிரபஞ்சம் என்ன? இதை நிர்வகிக்கக்கூடியவன் ஒருவன் உண்டென்றால் அந்த ஈஸ்வர தத்துவம் எப்பேற்பட்டவன்? ஆக இப்படி சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, ஈஸ்வரன் என்ன, இப்பேற்பட்ட தத்துவங்களுடையதான யதார்த்த உண்மைகள் என்ன என்பது அவசியம் எல்லா சித்தாந்திகளும் ஒப்புக்கொண்ட விதத்திலும் ஒப்புக்கொள்ளாத விதத்திலும் தீர்மானம் பண்ணி வைப்பா. அதுக்கு தான் தத்துவம்னு சொல்வது. அடுத்தது ஹிதம் என்றால் எது நன்மை செய்யும்? இப்பொழுது இருக்கிற ஜீவாத்மா இன்னும் உயர்ந்த நன்மைகளை அடைய முடியும். என்ன நன்மைகளை அடையலாம்? அந்த நன்மைகளுக்கு வேண்டிய வழி என்ன என்பதை உபாயம்னு சொல்லுவா. அது ஜீவன் செய்து சாதிக்க வேண்டியது உபாயம். எதை செய்தால் எல்லாவற்றிலும் மிக பெரிய நன்மையை அடைய முடியும்? எந்த நன்மை அடைந்தாவிட்டு வேறொரு நன்மை நமக்கு தேவை இருக்காதோ, எந்த பலனை அடைந்தாவிட்டு நமக்கு ஒரு குறையும் இருக்காதோ, அப்பேற்பட்ட உயர்ந்த பலனை அடைவதற்கு வேண்டிய வழி என்ன என்பதை உபாயம் என்பதாக சொல்வா, ஹிதம்னு சொல்லுவா. ஆக தத்துவம் என்ன, ஹிதம் என்ன என்பதை எல்லா சித்தாந்திகளும் ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா. இதற்கும் மேலாக இப்படியான உயர்ந்த உபாயத்தினாலே பெறக்கூடியதான நாம் ஆசைப்பட்ட மிகப்பெரிய நன்மை என்ன? அதுதான் புருஷார்த்தம்னு சொல்றது. எந்த நன்மையை பெற்றால், எந்த புருஷார்த்தத்தை அடைஞ்சு போனால், அதற்கு மேலொன்று நமக்கு என்றும் கால தத்துவம் உள்ளவரையும் ஆத்ம தத்துவம் உள்ளவரையும் நமக்கு எந்த ஒரு அவசியமும் இருக்காதோ, எந்த ஒரு தேடலும் கிடையாதோ, எந்த ஒரு குறையும் என்றென்றைக்கும் வராதோ, அப்பேற்பட்ட நன்மையை பெற வேணும். அந்த நன்மை என்ன வடிவில் உள்ளது? கிம் ஸ்வரூபம்? அந்த நன்மையினுடையதான ஸ்வரூபம் என்ன என்பது விளக்கப்பட வேணும். இதுதான் புருஷார்த்தம்னு சொல்லுவா. ஆனால் இருந்தாலும் இப்போது நாம் தத்துவம்னு சொன்னோம், ஹிதம்னு சொன்னோம், புருஷார்த்தம்னு சொன்னோம். தத்துவம் என்பது யதார்த்தமான உண்மை. ஹிதம் அல்லது உபாயம் என்பது இந்த ஜீவன் என்ன செய்தால் ரொம்ப உயர்ந்த உச்சக்கட்டமான ஒரு நன்மையை பெறலாம் என்று சொல்வது உபாயம், அனுஷ்டிப்பது உபாயம். அந்த உச்சக்கட்டமான நன்மை எது? அந்த நன்மை என்ன ஸ்வரூபத்தோடு இருக்கும் என்பது விசாரித்து அறிந்து கொண்டோமானால் அது புருஷார்த்தம் என்று சொல்லப்படும். ஆக யதார்த்தமான உண்மை தத்துவம் உயர்ந்த நன்மையை அடைவதற்காக செய்ய வேண்டியது உபாயம். அந்த உயர்ந்த நன்மை உச்சக்கட்டமான ஒரு ரொம்ப பெரிய குறைவில்லாததான பிரயோஜனம் என்னவா இருக்குமோ அது புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தத்துவஹித புருஷார்த்தங்கள் இந்த பிரகாரம் இருக்கு என்று தெளிஞ்சாலும் அந்த பெரிய நன்மைக்கு இடையூறாக இருப்பது என்ன? ஏன் ஆத்மாவாலே அந்த பெரிய நன்மையை புருஷார்த்தத்தை அடைய முடியவில்லை என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த புருஷார்த்தத்தை அடைய முடியாத அளவுக்கு நம்மிடத்திலேயே பல இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுகளை அவசியம் எதனால் வருகிறது, அது எத்தால் நிலைத்திருக்கிறது, அது எத்தால் போகும் என்று தெரிந்து கொள்ள வேணும். அதனாலே அந்த இடையூறுகள் என்று சொல்லும்படியான பிராப்தி விரோதி உண்டே, அதையும் அவசியம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்படி யதார்த்தமாக தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்திலேயே ஈஸ்வரன் தத்துவம் என்ன, ஜீவ தத்துவம் என்ன, இல்லை அச்சேதன தத்துவம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட தத்துவங்களிலே ஒன்றான ஜீவனான நாம் என்ன செய்தால் க்ஷேமத்தை அடைய முடியும் என்று அவசியம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் நம்மால் இவ்வளவு காலமாக பெரிய நன்மையை அடைய முடியவில்லை, அந்த விரோதி என்ன, நம்மை தடுப்பது என்ன, அந்த இடையூறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை பிராப்தி விரோதியை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்வது. அதற்கு மேல் இந்த விரோதிகளையெல்லாம் களைந்து அந்த உபாயமாயிரதை ரொம்ப சரியாக உத்தமமான முறையில் அனுஷ்டித்தால் கிடைக்க வேண்டிய பலன் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இது புருஷார்த்தம்னு சொல்வது. இதுதான் எல்லா சித்தாந்திகளும் பிரயத்தனப்பட்டு உபதேசம் பண்ணுவா, அவாவா தெரிஞ்ச அளவிலே உபதேசம் பண்ணுவா, அத்தோடே நிற்க மாட்டா. இதே போல மற்றவாள்லாம் சொல்கிறாளே அது இதுவும் மாறுபட்டு இருக்கு என்று சொன்னால் மற்றவாள் சொல்வதெல்லாம் தப்பு, அவள் சரியாக தெரிஞ்சுக்கல, அந்த சித்தாந்தத்தில் இத்தனை ஓட்டை இருக்குது, நம்ம சித்தாந்தந்தான் ஓட்டை இல்லாத சித்தாந்தம்னு எல்லாரும் பிரயத்தனப்பட்டு சொல்லுவாள். மொத்தத்தில் கேட்குறவாளுக்கு ரொம்ப குழம்பி போயிடும். சுவாமி தேசிகனுடைய பெரிய உறுப்பு இந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை சந்தேகங்களையும் நீக்கி நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு. அது நம்ம ஆச்சாரியர்கள் பாஷ்யக்காரர் முதலானவர்கள் விசாரமாக நிலைநாட்டியிருந்தாலும் எத்தனை நிலைநாட்டினாலும் அதிலேயும் குறையே கண்டுபிடிச்சு தங்களுடைய துர்வாதங்கள் மாத்திரமே சரி, தாங்கள் துர்வாதம் பண்ணுவது மாத்திரம்தான் சரியான வாதம்னு நிலைநாட்டுவது என்று அன்று அளவும் என்ன இன்றளவும் என்ன என்றைக்கும் இருப்பார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களாவது கலங்காமல் இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே இந்த தத்வைத புருஷார்த்த விஷயமாக நிலைநாட்டி தந்து சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேண்டியது ரொம்ப பெரிய கடமையாக இருக்குது ஆச்சாரியர்களுக்கு. அதில் அத்தனை கடமையையும் ரொம்ப உயர்ந்த ரீதியிலே நிறைவேற்றி அது என்றென்றும் நமக்கு உபகாரமாக நாட்டி வைச்சவர் சுவாமி தேசிகன்தான். அதனால பாஷ்யக்காரருடைய அத்தனை கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் சாதிச்சார், ஸ்ரீபாஷ்யத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சார் தத்துவ டீகை என்று. ஆனால் நான் சாதித்தது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் சுதர்சன சூரிகள் நடாதூரம்மாளிடத்திலே தான் திருச்செவி சாற்றி அதை அத்தியுத்தமாக நடாதூரம்மாளுடைய திருவாக்காகவே பட்டோலே பண்ணி வச்சிருக்கிற அந்த அழகான கிரந்தத்தை அவர் தன்னுடைய சரம தசையிலே சுவாமி தேசிகரிடம் ஒப்படைச்சார். சுதர்சனாச்சாரியருடையதான அதாவது ஸ்ருத பிரகாசாச்சாரியர் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீ சுதர்சன சூரிகளுடைய சரம தசை எப்படி ஏற்பட்டது என்றால் ரொம்ப துக்ககரமானது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அது. வடதேசத்திலிருந்து துலுஷ்கர்கள் படையெடுத்து கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தை முற்றுகையிட்டு ஸ்ரீரங்கத்தையே துவம்சம் பண்ணி எம்பெருமானியே ரங்கநாதனையே உபய விபூதியும் நிர்வகித்து கொண்டிருக்கிறான ரங்கநாதனையே ஸ்ரீரங்கத்தில் இருக்க விடாமல் பண்ணும் முடிய அளவுக்கு அப்பேற்பட்ட பொங்கோதம் சோழ்ந்த புனியும் விண்ணுலகமும் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் செய்து அப்படி செங்கோலாலே உபய விபூதியும் நிர்வகிக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கும் கூட திருவரங்கத்திலே இடமில்லை என்று சொல்லும்படியாக பெரிய பெருமாளுக்கு திருத்திரை சாத்தி, கல்திரை சாத்தி, நம்பெருமாள் உற்சவ திருமேனியை ஒரு ராத்திரியிலே எடுத்துக்கொண்டு ஓடும்படியாக அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கலி புருஷனுடையதான சாம்ராஜ்யம், அவனுடைய அட்டகாசம் துலுஷ்கர்களாலே நடந்தது ஸ்ரீரங்கத்தில். அப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே இருந்த அத்தனை மகாத்மாக்கள், அத்தனை பேரும் பல பேர் அந்த யுத்தத்திலே பல பேர் பலியானார்கள். ஆனால் மகான்கள் எல்லாரும் சுவாமி தேசிகனை ரொம்ப பிரார்த்திச்சா. அதில் முக்கியமாக சுதர்சன சூரிகள், பிள்ளலோகாச்சாரியர் முதலவர்கள் ரொம்ப பிரார்த்திச்சார். தேவர் ஒருவர் ஜீவித்திருந்து இந்த சம்பிரதாயத்தை நிச்சயமாக பாஷிகார் போலே ரட்சிக்க முடியும். எங்களோட இந்த ஸ்ரீரங்கத்திலே இப்படி மண்ணோடு மண்ணாக கூடாது என்று பலபடியாக பிரார்த்திச்சு சுவாமி தேசிகனை. அவர்களுக்கு மத்தியிலே இருக்க ஒண்ணாமல் சுவாமி தேசிகனை ஸ்ரீரங்கத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியே செல்லும்படி நிர்பந்தித்தார்கள் சுவாமி தேசிகன். ஸ்ருத பிரகாசிகாச்சாரியருடைய ரெண்டு குமாரர்களையும் அவர் ஒப்படைச்சதுனாலே அவாளையும் அழைச்சுண்டு காப்பாற்றி கொண்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறும்படியாக இருந்தது. அப்போது ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு செய்து வைத்ததான உத்தமமான அந்த ஸ்ருத பிரகாசிகை என்கிறதான கிரந்தத்தை சுவாமி தேசிகனிடம் ஒப்படைச்சு, இந்த கிரந்தத்தை தேவர்தான் கடாட்சித்து சோதித்து இதை பராமரிசித்து இதையும் இந்த யுத்தத்திலிருந்து இன்னும் பல காலம் ரட்சிச்சு பிரவர்த்திப்பிக்க வேணும் என்று ரொம்பவும் பிரார்த்திச்சுண்டார். திருவடியை பிடித்து கொள்ளாமல் அந்த அளவுக்கு சுவாமி தேசிகனுடைய திருவடியிலே விழுந்து கேட்பது போலே அந்த மகான் பெரியவர் ஆச்சாரியருக்கு சமானம். அப்புள்ளாருடைய சமதீர்த்தரவர் அவருடையதான கண்ணீரோடே அவர் கேட்ட பிரார்த்தனைக்காக இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை விட்டு சுவாமி தேசிகன் உண்மையிலே சரித்திர ரீதியிலே சொன்னால் அத்தனை பேருக்கு மத்தியத்திலே எப்படியோ தப்பித்து சத்யா காலத்துக்கு எழுந்தருளினார் என்று சொல்லுவா. அப்படி எத்தனையோ சிரமங்கள், அத்தனை சிரமங்களையும் கடந்து ஜெயித்து தாயாருடையும் பெருமாளுடையும் பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இன்னைக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்றி வச்சிருக்கார் என்றால் அது சுவாமி தேசிகனுடைய ஒரு அபாரமான தேஜஸ்ஸு தான். அது அந்த தேஜஸ் இன்றளவும் நம்ம எல்லாரையும் பிரபத்தி சம்பிரதாயத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாரையும் ஒவ்வொரு க்ஷணமும் ரட்சித்து கொண்டு வருகிறது. அந்த சுவாமி தேசிகனுடையதான திவ்ய பிரபாவத்தை சில மாதங்கள் முன்னே இந்த குரு பரம்பரா பிரபாவ அனுசந்தானத்தில் நாம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தது எத்தனை சொன்னாலும் எத்தனை பிரகாரம் அனுபவித்தாலும் இன்னும் பலபடிகளாலும் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் இன்னும் நம் பல ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனையே தங்களுக்கு தெய்வமாய்க்கொண்டு இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றி இன்றளவும் நாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் என்று நாம் சந்தோஷப்படும்படியாக இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து வைத்த ஆச்சாரிய பரம்பரையினுடையதான திவ்ய சரித்திரத்தையும் திவ்ய பிரபாவத்தையும் இன்னும் பலகாலம் அனுசந்திக்க வேண்டியிருப்பதனால இந்த வாரம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான திவ்ய சரித்திர வைபவத்தை அனுசந்தானம் பண்ணி முடிச்சு கொண்டு அடுத்த வாரம் தொடங்கி சுவாமி தேசிகனுக்கும் பின்னால் நமக்கு வாய்த்திருப்பதான இந்த ரத்னம் போலே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்க போகிறோம். நாம் சென்ற வாரம் சுவாமி தேசிகனுடையதான தினச்சரியை சாயங்காலத்துக்கு பிறகு என்னவாக இருந்தது என்று இன்று சொல்வதாக இந்த உபன்யாசத்திலே சொல்வதாக நாம் போன வாரம் சொல்லியிருந்தோம். சுவாமி தேசிகனுடையதான திவ்ய அனுஷ்டானம் சாயங்காலம் 6 மணி ஆனால் அஸ்தமன பொழுதிலே சாயந்தரங்கர்ம சமாபிய பஷாத் சமேத்யேச ஸ்ரீ வரதா குயஸ்ய சாந்தரங்கைஹி குலதெய்வதஸ்ய சமீபமாராத் பிரணதம் நமாஸ்மராமி சாயந்தரம் கர்ம சமாபிய பஷாத். தர்மசாஸ்திரங்களிலே சாயங்கால கர்மாக்களை அழகாக சொல்லியிருக்கா. அதில் ரொம்ப அவசியமானது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால் இருக்கும் 2 நாழிகை பொழுது, அதாவது 1 முகூர்த்த காலம், அது சாயம் சந்தியாவந்தனத்துக்கு அர்க்கியம் விடுத்து ஜபம் ஆரம்பித்து அனுஷ்டிக்க வேண்டிய காலம் அது. சூரிய அஸ்தமனான உடனேயே அந்த சந்தியாவந்தனத்திலே உபஸ்தானம் என்ற ஒரு பாகம் உண்டே, அந்த உபஸ்தானம் என்கிற பாகத்தை செய்வது என்பதாக. எப்படி சூரியோதயத்திற்கு முன்னால் பிராதர்க்கியத்தை விட்டு காயத்ரி ஜபத்தை அனுஷ்டிச்சுண்டு சூரியோதயம் ஆன பிறகு சூரியோபஸ்தானம் என்பதாக பிராத்த காலத்திலே உண்டோ, அதே போல சாயங்காலத்திலே சூரியாஸ்தமனத்திற்கு முன்னாலேயே அர்க்கியத்தையும் சமர்ப்பித்து ஜபத்தையும் ஆரம்பித்து சூரியாஸ்தமனம் ஆன பிறகு நட்சத்திரோதய காலம் ஆரம்பத்திலேயே சாயம் உபஸ்தானத்தை அனுஷ்டிக்கிறது, அவுபாசனத்தை அனுஷ்டிப்பது, வைஸ்வதேவத்தை அனுஷ்டிப்பது என்று இப்படி சாயங்கால கர்மாக்களை எல்லாம் முடிச்சுப்பார். சாயங்காலம் எம்பெருமானை சேவிப்பது, எந்த எம்பெருமானை சேவிப்பார் என்று இங்கு காட்டுறார் ஸ்ரீ வரதா குயசிய சுவாமி தேசிகனுடைய நித்திய ஆராதன பெருமாள் தேவப்பெருமாள். தேவப்பெருமாள் சுவாமி தேசிகனுடையதான குலதெய்வம். அது குலதெய்வத்தினுடைய ஆராதனம் எப்படி இத்யா காலத்தில் உண்டோ, அதே போல சாயங்காலத்திலும் ரொம்பவும் சங்கிரகமாக உண்டு. வரதனா தேவப்பெருமாளை தம்முடைய ஆராதன மூர்த்தியாகவும் கொண்டு வந்தார். இப்படி குலதெய்வமாக காஞ்சி தேவப்பெருமாள் உண்டோ, அதே போல அதே மூர்த்தியை தம்முடைய திருமாளிகையிலும் பிரதிஷ்டை செய்து ஆராதன மூர்த்தியாக இப்படி குலதெய்வமாக கொண்டிருந்தார். அந்த வரதனுடையதான சன்னதிக்கு எழுந்தருளி தம்முடைய திருமாளிகையில் சக அந்தரங்கைஹி குலதெய்வதஸ்ய, சுவாமி தேசிகனுடைய குலதெய்வம் தேவப்பெருமாள் தான் என்று இந்த ஸ்லோகத்திலே ஸ்பஷ்டமாக சாதிச்சுட்டார் சுவாமியினுடைய குமாரர். சுவாமி தேசிகனுக்கு ஈடுபாடு அர்ச்சாமூர்த்திகளில் ரொம்ப அபாரம். ரங்கநாதரத்திலே ஈடுபட்டு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள், ஸ்ரீரங்கத்திலேயே பலகாலம் வாழ்ந்திருந்தார். சுவாமி தேசிகனுடையதான 102 சம்வத்சரங்கள் வாழ்ந்திருந்ததில் அநேக காலம் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளிருந்தார் என்று தெரிகிறது இந்த ஸ்தோத்திரத்தினால. காஞ்சிபுரத்திலே முதலிலே 20 வருஷம் அங்கேயே இருந்து சுவாமியினுடையதான ஆச்சாரியரிடத்திலே எல்லாத்தையும் அதிகரித்தார் என்றாலும் காஞ்சிபுரத்திலும் எழுந்தருளி, பின்னால் காஞ்சிபுரத்திலும் எழுந்தருளிருந்தார், சத்யா காலத்தில் எழுந்தருளிருந்தார், திருவேந்திரபுரத்திலே எழுந்தருளிருந்தார், அதே போல ஸ்ரீரங்கத்திலையும் எழுந்தருளிருந்தார். இன்னும் பல க்ஷேத்திரங்களிலே அப்பப்பொழுது எழுந்தருள் இருக்க வேண்டிய காலத்திலே கொஞ்சம் கொஞ்சம் எழுந்தருளிருந்தார் என்றாலும் பிரதானமாக சுவாமி தேசிகன் வெகு காலம் எழுந்தருளிருந்த க்ஷேத்திரங்கள் என்று சொன்னால் இந்த 4 க்ஷேத்திரத்தை தான் சொல்லணும். காஞ்சிபுரம், திருவேந்திரபுரம், சத்யாகாலம், ஸ்ரீரங்கம், இந்த 4 க்ஷேத்திரங்களிலேயே 102 சம்வத்சரங்களிலே அதிகபட்சமாக சுவாமி எழுந்தருள் இருந்திருப்பது எங்கவா இருக்கும் என்றால் அது ஸ்ரீரங்கமாக தான் இருக்கும் என்று. அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா. என்னென்ன இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்திலே சாதிச்சார், காஞ்சிபுரியஸ்ய ஹி ஜன்மபூமி விஹாரபூர் வெங்கடபூதரேந்திர வாசஸ்தலி ரங்கபுரி தமீட்யம் என்பதா, அநேகமாக நித்தியவாசம் பண்ணது ஸ்ரீரங்கமாக இருந்ததுன்னு காட்டுறார். இப்படி ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளிருந்து ரங்கநாதனிடத்திலே அபார பிரேமத்தோடு திருவேந்திரபுரத்திலே எழுந்தருளின்ற காலத்திலே தெய்வநாயக பெருமாளிடத்திலே அடியவர்க்கு மையனிடத்திலே ரொம்பவும் அபாரமாக ஈடுபட்டு ஆச்சரியமான பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். சத்யா காலத்தில் எழுந்தருளிருந்தபோது அங்கேயும் வரதனை பிரதிஷ்ட பண்ணி அங்கே வரதனை அங்கே சேவிச்சுண்டிருந்தார். அதே போல இங்கே காஞ்சிபுரத்தில் நெடுங்காலம் எழுந்தருளிருந்தார் என்று பல ஸ்தலங்களை சொன்னாலும் அவருடைய அவதார பூமியானது காஞ்சிபுரத்தில் திருத்தென்காயம் பெருமானுடையதான சன்னதி வாசலிலே இருக்கும் திருமாளிகையிலே என்றாலும் எல்லா எம்பெருமான்களும் காட்டிலும் அபாரமான பிரேமம் சுவாமி தேசிகனுக்கு தேவபெருமானிடம் என்று சொன்னால் அது அது பக்ஷபாதம் இல்லாமல் சொல்லும் வார்த்தை என்று தான் எல்லாரும் எடுத்துக்கணும். அந்தந்த க்ஷேத்திரத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்தந்த க்ஷேத்திரத்தை எம்பெருமானிடத்தில் தான் சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடு என்று சொல்வதில் ஆசை இருந்தாலும் பக்ஷபாதம் இல்லாமல் சுவாமி தேசிகனுக்கு யாரிடத்திலே எந்த எம்பெருமானிடத்திலே ரொம்ப பிரீத்தி என்று சொன்னால் ரொம்ப பக்தி என்றால் அளவிட முடியாத பக்தி தேவபெருமானிடத்தில். அதை இன்றளவும் கூட நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கு. சுவாமி தேசிகனுக்கு தேவபெருமானிடத்தில் இருக்கிற ஈடுபாட்டில் மற்ற எம்பெருமான்களுக்கு சமர்ப்பிக்காததான ஒரு ரொம்ப உஷத்தியான ஒரு பிரபந்தத்தை சமர்ப்பிச்சிருக்கார் தேவபெருமாளுக்கு. அது அஸ்திகிரி மகாத்மியம் என்று சொல்வது மெய்விரத மான்யம் என்று, மெய்விரத மான்யம் என்று. அதாவது சுவாமி தேசிகனுடைய 32 ரகசியங்கள் என்று ஆச்சாரியர்கள் கணக்கிட்டு வைத்ததில் 4 ரகசியங்கள் பெரிய ரகசியங்கள்னும் 28 ரகசியங்கள் சின்ன ரகசியங்கள் என்றும் சொல்வது. அமிர்த ரஞ்சினி ரகசியங்கள் என்று சொல்வது ஒரு 17 ரகசியம். அமிர்தாஸ்வாதினி ரகசியம் என்று சொல்லுவா அது ஒரு 11 ரகசியம். மொத்தம் சேர்ந்து 28 ரகசியங்கள். ஏன் இது அமிர்த ரஞ்சினி அமிர்தாஸ்வாதினி அப்படின்னு பிரிச்சா அப்படின்னா, அமிர்த ரஞ்சினி அமிர்தாஸ்வாதினி ரகசியங்களில் சுவாமி கையாண்டிருக்கும் விதம் சிற்று சற்று வித்தியாசம் உண்டு. அதனால தான் அதை பிரிச்சா, இல்லைன்னா மொத்தத்தையுமே கூட ஒரே ஒரே குரூப்பாக ஒரே செட்டாக கூட சொல்லியிருக்கலாம். அதில் அமிர்த ரஞ்சினி ரகசியங்கள் என்றால் தத்துவ பதவி ரகசிய பதவி தத்துவ நவநீதம் ரகசிய நீதம் தத்துவ மாதிரி ரகசிய மாதிரிகை தத்துவத்திரைய சுழகம் என்று தத்துவங்களை பற்றியும் ரகசியங்களை பற்றியும் அந்தந்த க்ஷேத்திரங்களே பல இடத்திலே சுவாமி சாதிச்சதான அந்த காலக்ஷேபங்களுடைய சுருக்கத்தை எல்லாம் அங்கங்கே கிரந்தங்களாக பட்டவல பண்ணி கொடுத்தது. பின்னால் சுவாமியினுடைய திருக்குமாரர் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதை வரிசைப்படுத்தி அமிர்த ரஞ்சினி ரகசியங்கள் என்று காட்டி கொடுத்தார். அதே போல சுவாமி தேசிகன் சில விசேஷமான காலக்ஷேபங்கள், அதிலும் ரொம்ப சந்தேகத்தை களையக்கூடியது. இப்போ ஸ்தேயாவிரோதம்னு இருக்கு, அது அமிர்தாஸ்வாதினி ரகசியத்தை சேர்ந்தது தான். அதில் ஸ்தேயாவிரோதத்தில் என்ன இருந்ததுன்னு கூட இப்போ தெரியல. ஆனால் திருட்டு தப்பில்லை என்று சொல்வது தலைப்பிலேயே தெரிகிறது. அதுபோல என்ன திருட்டு தப்பு இல்லைன்னா அது கலியன் செய்ததான திருட்டு தப்பில்லை. ஆழ்வார் விஷயத்திலே எதுவும் தப்பில்லை என்று நிரூபிக்கணும். அதில் கலியன் செய்ததுன்னா ரொம்ப பெரிய தப்பாக தெரியும். அதனால் திருட்டு தப்பில்லை, ஆழ்வார் செஞ்சது ரொம்ப சரிதான் என்று நிரூபித்து காட்டுறார். இதே போல சில சில தனிப்பட்ட விஷயங்கள், இப்போ அஞ்சலி வைபவம்னு சாதிக்கிறார். அஞ்சலியினால் எது அஞ்சலி, அந்த அஞ்சலிக்கு என்ன வைபவம் இருக்குது, அதே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே யதாததாபாபி சகிருக்கிருதோ அஞ்சலிகின்னு சாதிச்சாரே, அந்த ஸ்லோகத்தில் அந்த அஞ்சலி வைபவத்தினுடைய தாத்பரியம் என்ன என்று இப்படி தனித்தனிப்பட்ட விஷயங்கள். அங்கே எப்படி அமிர்தரஞ்சினி ரகசியங்களிலே தத்துவ பதவி ரகசிய பதவி என்று தத்துவ விஷயமாயும் ரகசிய பதவி விஷயமாயுமே உள்ளதை எல்லாம் ஒன்று சேர்த்தார்களோ, அதே போல் தனித்தனிப்பட்டதான விஷயங்களை எல்லாம் முக்கியமாக சுவாமி விளக்கி வைத்தது. அபயப்பிரதான சாரம் விபீஷண சரணாகதி பிரகரணத்தில் பெருமாள் திருவுள்ளம் என்ன, ஆச்சாரியால் அதை எப்படி சாதிச்சிருக்கா என்று, இதை எப்படி ஒரு தனித்தனிப்பட்ட சமாச்சாரங்கள் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அவசியமாயும் விளக்க வேண்டியிருந்ததாயும் இருப்பதையெல்லாம் எடுத்து ஒரு தனி பிரபந்தமாக அதை ஒரு தனி குரூப், அது ஒரு தனி வர்க்கமாக காட்டி அமிர்தாஸ்வாதினி ரகசியம் என்று சொன்னான். இப்படி 11 ரகசியங்கள் அமிர்தாஸ்வாதினி ரகசியங்கள், மொத்தம் 17, 11, 28 ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 ரகசியம், அதை பெரிய ரகசியம்னு சொல்கிறது. பரமபத சோபானம், பரமத பங்கம், ஸ்ரீமத் ரகசியத்ரே சாரம், அடுத்தது இந்த அஸ்திகிரி மகாத்மியம் என்று சொல்வது. இந்த அஸ்திகிரி மகாத்மியம் என்பது எப்படி ரகசியமாகும், இந்த பரமபத சோபானம் என்பது பரமபதத்துக்கு ஏற புக வேண்டியதான 9 படிகள் என்ன, ஜீவாத்மாவுக்கு அமைத்து கொள்ள வேண்டிய 9 படிகள் என்ன என்று விவேக நிர்வேத விரக்தி பீதையாக பிரசாதேதோத்கிரமணாச்சிராதையாக என்பதாக 9 படிகளை சொல்லுவார். இந்த 9 படிகள் அதை விளக்கி அதை ரொம்ப சுவாரஸ்யமாக சாதிப்பார் பரமபத சோபானத்தில். அது சாஸ்திரமான கிரந்தம் அது. அடுத்தது பரமத பங்கம்னு சாதித்தார். பரமத பங்கம் என்பது அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஸ்ரீபாஷ்யத்திலேயே சூத்திரங்கள்லாம் இல்லாமல் மற்றபடி ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்ல வேண்டியதாக சொல்லியிருப்பதாயும் இன்னும் சில சேர்க்க வேண்டியதாயும் உள்ள மற்ற விஷயங்களையும் சேர்த்து மணிப்பிரவாளத்தில் கொஞ்சம் தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து எந்தெந்த மதங்கள் உண்டோ, இனி என்னென்ன மதங்கள் வரப்போகுமோ, அத்தனை மதங்களுக்கும் அவர்களுடையதான என்ன சித்தாந்தங்கள் உண்டோ, என்ன சித்தாந்தங்கள் வரப்போகிறதோ எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக கண்டித்து காட்டுறார் சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில். ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். பாதுகையிலே ஸ்ரீ ரங்கநாத பாதுகையிலே அந்த பரமத பங்கத்தினுடைய வியாக்கியானமும் சேட்லூர் சுவாமி ஸ்ரீவசங்காச்சார சுவாமினாலே வியாக்கியானம் பண்ணப்பட்டு தமிழ் அழகாக வந்துட்டுருக்கு. அது வாசிக்கிறவாளுக்கு அதனுடைய அருமையும் பெருமையும் சுவாரஸ்யமும் அதனுடையதான ரொம்ப அந்த ஆழமான வாத விவாதங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சேவிக்கலாம். பரமதபங்கம் என்பது இதோட இதோட மொத்தம் 30 ரகசியங்கள் ஆச்சு. அமிர்தரஞ்சனி 17, அமிர்தாஸ்வாதினி 11, அதான் பரமபத சோபானம் பரமதபங்கம்னு. இதோட ஸ்ரீமந்த் ரகசியத்திரை சாரம் ஆச்சு ரொம்ப பெருசு ஆச்சரியமானது. சுவாமி தேசிகனுடைய அத்தனை கிரந்தங்களுக்கும் சிகரம் போல இருக்கக்கூடியது. அதனால தான் சுவாமி தேசிகனுடைய இத்தனை கிரந்தங்களிலே நமக்கு கிரந்த சதுஷ்டயம்னு காலக்ஷேபத்திலே அவசியம் நாம் செய்ய வேண்டியது என்று பார்த்தால் அது இந்த சுவாமி தேசிகனுடைய ரகசிய திரைசாரத்தை தான் முக்கியமான கிரந்தமாக நம்ம ஆச்சாரியார்கள் நமக்கு போதித்து வச்சிருக்கா, உபதேசம் பண்ணி வச்சிருக்கா. ரகசிய திரைசாரத்தினுடையதான பெருமையும் அதனுடைய விஸ்தாரமும் அது அப்படியே சாட்சாத் சுவாமி தேசிகனே அப்படியே ஒரு புஸ்தகமாயிட்டார்னு சொல்லணும். ஆனால் ரகசிய திரைசாரத்தினுடைய தனியில் சொல்லச்சே இல்லை இல்லை, ரகசிய திரைசாராக்கியம் பரம் பிரம்மாஸ்து மேகிருதின்னா இல்லை, இது சாட்சாத் பரமபதநாதனே அப்படியே சர்வ தத்துவங்களையும் உள்ளடக்கினதான ஒரு கிரந்தமாக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரமாக அப்படியே அமைஞ்சுட்டார். இது ஒரு அவதாரம். எம்பெருமானுடைய அத்தனை பல அவதாரங்களிலே ரகசிய திரைசார ரூபமாக கிரந்த ரூபமாக அவதாரம் என்று நம்ம பெரியவர்கள் ரகசிய திரைசாராக்கியம் பரம் பிரம்மாஸ்து மேகிருதின்னுட்டார். சாட்சாத் ரகசிய திரைசாரம் என்பது பரபிரம்மே என்பதாக சொன்னார். அந்த சுக பிரம்ம ரிஷி பாகவதத்தை சாதிச்சார். பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொன்னாவிட்டு அதனுடைய பெருமையை சொல்லச்சே சூத பௌராணிகர் இது சாட்சாத் கண்ணனே தான். கண்ணன் கண்ணுக்கு எதிரே நடமாடி கொண்டிருந்தான் அர்ஷா திருமே விபவாவதாரத்தோட. விபவாவதாரமாக சஞ்சரித்து கொண்டிருந்த கண்ணனே இப்பொழுது புஸ்தக ரூபமாக ஸ்ரீமத் பாகவதமாக ஆயிட்டார். பாகவதமாக இப்பொழுது நமக்கெல்லாம் காதிலே காது வழியாக கிடைச்சி அனுபவிக்கக்கூடியபடி ஆயிட்டார்னு சாதிப்பார். கண்ணன் கண்ணுக்கு எதிரே தெரிஞ்சபோது அது கண்ணாலே அனுபவிக்கக்கூடிய கண்ணனாக எழுந்தருளிருந்தார். இப்பொழுது காதாலே கேட்டு அனுபவிக்கக்கூடிய கண்ணனாக ஸ்ரீமத் பாகவதம் என்கிறதான கிரந்தம் இருப்பதாக சாதிப்பார். அதே போலத்தான் சுவாமி தேசிகனுடையதான ரகசிய திரைசாரம் என்றதான கிரந்தம் அது சாட்சாத் பரபிரம்மே. பரபிரம்மே ரகசிய திரைசாரம் என்கிற புஸ்தக ரூபமாக எப்படி சக்கரவர்த்தி திருமகனே ராமாயணம் என்கிறதான ஸ்ரீகோஷமாக அவதரித்தார். அதனால தான் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தத்தை ராமனாகவே வச்சு அவர் அந்த ஸ்ரீகோஷத்தை பூஜை பண்ணி அதை பட்டாபிஷேக ராமனாகவே நினைச்சுண்டு அந்த அந்த புஸ்தகத்துக்கு ஆராதனை பண்ணி தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறோம் இல்லையா. அதே போல பாகவதம்னா அதை கண்ணனாகவே நினச்சிக்கிறா போல. ரகசிய திரைசாரம்னா அப்படியே சாட்சாத் பரபிரம்மமாகவே நினச்சி கொண்டாடி இருக்கா நம்ம பிரிவா. அப்போ ஏற்பட்ட உசந்த ரகசிய திரைசாரம் என்பது இந்த 32 ரகசியத்தில் பெரிய ரகசியங்கள் இந்த நாளிலே ரகசிய திரைசாரமும் ஒன்று. இப்படி எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் இல்லை தத்துவ விஷயமாயும் ரகசிய விஷயமாயும் சம்பிரதாய விஷயமா இருக்க ஹஸ்திகிரி மகாத்மியம் மெய்விரதம் ஆன்மியம் என்றார் சுவாமி தேசிகன். தேவப்பெருமாளுடையதான அவதாரம் உண்டு, அவர் ஏன் அர்ச்சாவதார மூர்த்தியாக வந்து லோகத்திலே எப்பொழுதிலிருந்து சேவை சாதிக்க ஆரம்பித்தார், அந்த பிரம்மா அவனுடைய யாகம் என்ன, ஏன் அந்த பிரம்மா யாகம் பண்ணினார், அந்த யாகத்தினுடைய வர்ணனை என்ன, எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் அழகாக அது எம் தேவப்பெருமாளுடையதான அவதாரத்தையே ஒரு கிரந்தமாக அஸ்திகிரி மகாத்மியம்னு சாதிச்சிருக்கார். அதையும் ரகசியத்திலே 32 உண்ணா பெரியவாள் காட்டி கொடுக்குறார். சுவாமி தேசிகன் எது சாதித்தாலும் அது வேதாந்தத்தினுடைய உத்தமமான விஷயங்களாக இருக்கும். அஸ்திகிரி மகாத்மியத்திலும் வேதாந்தத்தினுடைய பரமசாரம் அது தேவப்பெருமாள். அவர் என்றென்றைக்கும் நமக்கு இன்றைக்கும் என்றைக்கும் அனுகிரகம் பண்ணுவதா அர்ச்சாமூர்த்தியாக வந்திருப்பதும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான பரம ரகசியங்களே ஒன்று என்று தேவப்பெருமாளுடையதான வைபவத்தையும் இந்த 32 ரகசியத்திலே ஒன்றாக சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி இருக்கிறதுனால எந்த எம்பெருமானுடைய அவதாரங்களும் அர்ச்சாவதாரமும் விசேஷமாக இருந்தாலும் தேவப்பெருமாளுடைய அவதாரம் அது சுவாமி தேசிகனுக்கு ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்மாவதாரம் வராக அவதாரம் போல இந்த அர்ச்சாவதாரம் இது ரொம்ப ஏற்றமுடையதாக அனுபவமாக இருந்ததுனால அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய அனுபவத்தை எப்படி கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிப்பா ராமாவதாரத்தை அனுபவிப்பாளோ அதே போல தேவப்பெருமாளுடையதான அவதார கட்டம் அவதார கட்டம் எப்படி கிருஷ்ணாவதார கட்டம் என்று அவதார சமயத்தை அனுபவிக்கிறது, ராமாவதார கட்டம் என்று அவதார சமயத்தை அனுபவிப்பது போல சேவப்பெருமாளுடைய அர்ச்சாவதார அவதார கட்டம் அதை அனுபவிச்சு சுவாமி தேசிகன் ஹத்திகிரி மகாத்மியம்னு சாதிச்சிருக்கார். அதனால சுவாமி தேசிகனுடைய ரொம்ப இஷ்டமான குலதெய்வம் மாத்திரம் இல்லை, அத்தனை அர்ச்சாவதார மூர்த்திகளிலே ரொம்ப இஷ்டமான மூர்த்தியானபடினாலே தேவப்பெருமாள் விஷயமாக அனுபவிச்சதையே அந்த ரொம்ப ரகசிய கிரந்தங்களிலேயும் கூட ஒன்றாக சேர்த்து கொள்ள வேணும் அளவுக்கு அத்தனை சாரமாக சாதிச்சிருப்பதுனாலே அதையும் சேர்த்துப்பா. எதுக்காக சொன்னேன், இந்த தேவப்பெருமாள் விஷயத்திலே சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற அபாரமான ஒரு ஈடுபாட்டை எந்த இடத்திலே பிரத்யக்ஷமாக ஸ்பஷ்டமாக மற்ற விஷயங்களுக்கெல்லாம் விலக்ஷணமான முறையிலே கண்டுகொள்ளலாம் என்னால் இந்த ரகசியங்களிலே 32 ஒன்றாக தேவப்பெருமானுடைய அவதார கட்டமாக இருக்கக்கூடிய அத்திகிரி மகாத்மியம் என்றதான கிரந்த வர்ணனையில நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு எம்பெருமான் விஷயத்திலையும் நிறைய சாதிச்சிருக்கார், ரங்கநாதன் விஷயத்திலையும் நிறைய பிரபந்தம் உண்டு, தெய்வநாயகன் விஷயமாகவும் நிறைய பிரபந்தங்கள் உண்டு, தேவப்பெருமான் விஷயமாக உண்டு. இதே போல இன்னும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேகலீச ஸ்துதி என்று திருக்கோவலூர் எம்பெருமானை பற்றி சாதிக்கிறார், காமாதி காட்டகம் வேளுக்கு எம்பெருமான் யசோக்தகாரி விஷயமாகவும் சாதிக்கிறார், பேகாசேது ஸ்தோத்திரம்னு. அதிலும் முக்கியமாக தாம் அவதரிச்சதான திருத்தன்கா அங்கே இருக்கக்கூடிய விளக்குளி எம்பெருமான் விஷயமாக சரணாகதி தீபிகை ரொம்ப ஆச்சரியமாக ரகசியத்திலே சாரத்திலே அத்தனை விசாரமாக சாதிச்சதையெல்லாம் ஒரு சின்ன கிரந்தத்திலே சுருக்கமாக 55 சரணாகதி தீபிகையினாலே ரொம்ப ரத்னம் போலே சாதிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ரொம்ப அழகு சரணாகதி தீபிகையில். அச்சுத சதகம் என்று தேவப்புறம் தேவநாதன் விஷயமாக சாதித்த போது கிரந்த சதுஷ்டத்தினுடைய எல்லா அழகையும் சேர்த்து அந்த ரொம்ப ஸ்தோத்திர ரூபமாயும் ரொம்ப உருக்கமாயும் இருக்கும், 4 கிரந்தங்களுடையதான அத்தனை சாரமாயும் இருக்கும். இப்படி சாதிக்கிறார் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளை எவ்வளவு சொல்லி எவ்வளவு கொண்டாடி எவ்வளவு அனுபவிச்சாலும் இப்படி ஒரு ஸ்ரீமத் ராமாயணம் என்றால் 24,000 ஸ்லோகங்கள், பாரதம் என்றால் 125,000 ஸ்லோகங்கள், அதிலே ஆழங்கால் பட்டவாளுக்கு ஜென்மமெல்லாம் அதுவே அனுபவிச்சு கொண்டிருக்கலாம் போல இருக்கும். அதே போல சுவாமி தேசிகனுடையதான ஏதாவது ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களிலேயும் கூட ஒவ்வொரு கிரந்தத்திலேயும் கூட எத்தனையும் அனுபவிச்சாலும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம், அத்தனை அத்தனை விசேஷங்கள் அப்படியாகும். இத்தனையிலும் தேவப்பெருமாளிடத்திலே இருக்கும் ஒரு அபாரமான பிரீத்தியை சுவாமியினுடைய குமாரர் இந்த ஸ்லோகத்தினாலே காட்டினார். சகாந்தரங்கே குலதெய்வதஸ்ய சமீபம் ஆராத் பிரணதம் ஸ்மராமி. அந்த தேவப்பெருமாளை சாயங்கால பொழுதிலே நெருங்கி இருந்து சுவாமி தேசிகன் அவர் மங்களாசாசனம் செய்து சேவிக்கும் அழகு இருக்க, அந்த அழகு எப்பொழுதும் நினைச்சுண்டே இருக்க வேண்டிய அழகுன்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமியினுடைய குமாரர். எம்பெருமான பெரியவாள் சேவிக்கிற அழகு இருக்க, அந்த அழகு என்றென்றும் அது சேவிச்சு நமக்கும் அப்பேற்பட்டதான கொடுப்பனைகள் இருந்தா அந்த கொடுப்பனை ஒரு பெரிய புண்ணியம், அது ஜன்மலாப பரப்பும்சாம்னு சொல்றா போல. சமீபத்திலே பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் நாச்சியார் கோவிலுக்கு வேண்டியாச்சு, நாச்சியார் கோவில்ல நம்பியை சேவிக்கிறார் கலியன், 100 பாசுரங்களினாலே விடாம எப்படி துரத்தி துரத்தி சேவிக்கிறான்னாலே அது மாதிரி 100 பாசங்களினாலே துரத்தி துரத்தி சேவிச்சார் பாசுரம் அனுசந்தானம் பண்ணினார் கலியன். அந்த எம்பெருமான் விஷயமாக பெரிய ரெண்டு மடலும் சாதிச்சார், அதுல பெரிய திருமடல் ரொம்ப ஆச்சரியமாக நிறையோர் எம்பெருமான் விஷயமாகவே ஸ்பட்டமாக, சிறிய திருமடல் கண்ணன் விஷயமா இருக்கும், அதுவும் நம்பி விஷயமாத்தான், ஆனால் பெரிய திருமணல்ல ரொம்ப ஸ்பட்டமாகவே தெரியும் அது நம்பி விஷயமா இருக்கும்னு. அது நம்பியை மங்களாசாசனம் பண்ணச்சே அங்கே சேவை பண்ணி வச்ச பட்டர் திருக்குடந்தாண்டவன் நம்பியை மங்களாசாசனம் பண்ணச்சே அப்படி எவ்வளவு கதறி கண்ணீரோடே உருகி திருமணல் சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணினார். அந்த சேவை என்னென்னைக்கும் இங்கே நெஞ்ச விட்டு போகவே இல்லை. அதனால அதே போலயே இப்ப பிரகிருதம் ஆண்டவனும் அந்த திருமடல் சேவிச்சு நம்பிய மங்களாசாசனம் செய்யற இந்த அழகை நாங்கள் சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். கேட்பதற்கு பரமானந்தமா இருந்தது. எப்படி எவ்வளவு காலம் முன்னால், சுமார் 30 வருஷம் முன்னால் இருக்கும் இல்லையா, 30 வருஷம் முன்னாலே திருக்குழந்தை ஆண்டவன் அந்நம்பியை நாச்சியார் கோவிலிலே மங்களாசாசனம் செய்த அழகு, அந்த அழகு இன்றைக்கும் நெஞ்சிலே நிற்பதாக அந்த பட்டாச்சாரியர் அன்னைக்கு சொல்லி ரொம்ப உருக்கத்தோடு எம்பெருமானன் நம் மடல் சேவித்து ஆச்சாரியன் மடல் சேவித்து மங்களாசாசனம் செய்கிற அழகை நான் மீண்டும் சேவிக்கணும்னு ஆசையாக இருக்கு என்று சொன்னார். இவர் இப்படி அந்த பட்டர் சாதிப்பது இந்த சமயத்தில் மாத்திரம் இல்லை, அடியேன் பிரத்யேகமாக ஏகாந்தமாக யார் என்று என்னை காட்டிக்கொள்ளாமலே கூட பெருமாள் சேவிக்க போன போது அவர் தாமே அப்பொழுது ஒரு முறை சொல்லுவார், சொன்னார், இவர் இதே இந்த நம்பி இந்த நம்பிய திருக்குழந்தாண்டவன் சேவிச்சு சேவிக்கணும் சுவாமி. அவர் பெரிய திருமடல் சாதிச்சு கண்ணும் கண்ணீரோட இந்த எம்பெருமானை சேவிச்சார். அந்த அழகு என்னென்னைக்கும் ரொம்ப அழகு அது. அந்த மடல் சேவிச்சு சேவிக்கச்சே திருக்குழந்தாண்டவன் போலே யார் சேவிச்சிருக்கான்னு அவ்வளவு என்னைக்கோ அவர் என்ன என்னார்னு தெரிஞ்சுட்டு கூட சொல்லலை. அவர் எம்பெருமான யாரோ நம்மளவா வந்திருக்கா, நம்மளவா வந்து சேவிக்கச்சே அந்த அழகு திருக்குழந்தாண்டவனை நினைச்சுண்டு சொல்ல வைக்கிறது. அப்படியாக்கும் பெருமாளை சேவிக்கிற அழகுன்னு உண்டு. பெரியவாள் அப்படி பெருமாளை சேவிக்கிறா. அதுதான் சொல் இங்கே சாய்க்கிச்சே சொல்கிற திருக்குமாரரும் திருத்தோப்பனார் அந்த சாயங்கால பொழுதில் சாந்தமாக அந்த சந்தியாவந்தநாதிகளை அனுஷ்டிச்சு வந்து அப்படியே எம்பெருமானிடத்திலே வரதனிடத்திலே ஈடுபட்டு நின்று அந்த சேவிக்கும் அழகு இருக்கு. அந்த அழகு என்னைக்கும் நினைச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குன்றார். அதான் பிரணதம் ஸ்மராமின்னர். அதில் எது இதை காட்டுறதுன்னா சமீபம் ஆறாது பிரணதம் ஸ்மராமின்னர். அவர் சமீபம்னாலும் கிட்டதான் ஆறாத்துனாலும் கிட்டதான். இது ரெண்டு பதத்தையும் எதுக்கு ஒன்றா போட்டார் அப்படின்னா அவ்வளோ நெருங்கி நின்று தேவப்பெருமாளை மங்களாசாசனம் எப்படி குழந்தைய ஆசையா பார்ப்பது போல இல்லைன்னா தன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை நெஞ்சோடே சேர்த்து வச்சுக்கிறா போல அவ்வளவு பிரியமாக தேவப்பெருமாளை சாயங்காலம் பொழுதுலேயே மங்களாசாசனம் செய்து சேவிப்பார் திருத்தோப்பனார். அது சேவிச்சுட்டே இருக்கலாம் என்னென்னைக்கு நினைச்சுக்க வேண்டிய விஷயம்னர். அது சுவாமி தேசிகனுக்கு அது தேவப்பெருமாளிடத்துல இருக்கிற நெருக்கம். அது ஒரு ஸ்லோ ஒரு பாசுரத்திலே காட்ட சொல்ற நிறைய பாசுரம் இருக்கு அதில். அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார், தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், பேசொத்தார் மிக்காரும் இல்லார் வந்தார், நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார், நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார், எனக்கு இவர் நான் இவர்க்கு என்ன இனியார் வந்தார், எனக்கு இவர் நான் இவர்க்கு என்ன இனியார் வந்தார், எழுத்தொன்றில் திகழ நின்றார் வந்தார் தாமே. என்ன நெருக்கமான வார்த்தை பாருங்கோ. இப்படி ஒரு நெருக்கமான வார்த்தையை எங்கேயும் பார்க்க முடியாது. எனக்கு இவர் நான் இவர்க்கு என்ன இனியார் வந்தார், எனக்கு இவர் இவருக்கு நான். எப்படியாக்கும் ரொம்ப அந்தரங்கமான தம்பதிகள் பேசிப்பாளோ அதே போலே சர்வேஸ்வரனிடத்திலே அப்படி ஒரு தாம்பத்தியம் போலே ஒரு நெருங்கி நின்றதான தம்முடையதான அந்த பிரீத்தியை இந்த வார்த்தையினாலே காட்டுறார். எனக்கு இவர் நான் இவர்க்கு என்ன இனியார் வந்தார். பெரிய பிராட்டியார் எம்பெருமானிடத்திலே பேசும் வார்த்தை இதுன்னு நினைச்சுக்கணும். தாயார் எம்பெருமானிடத்திலே பேசுகிற அத்தனை நெருக்கமான வார்த்தையை சுவாமி தேசிகன் தேவப்பெருமான் விஷயமாக தான் சொல்லி அனுபவிக்கிறார். எனக்கு இவர் நான் இவர்க்கு, எனக்கு இவர் நான் இவர்க்கு என்ன இனியார் வந்தார், எழுத்தொன்றில் சத்திகள நின்றார் வந்தார் தாமே. இது பிரணவத்திலே தெரிகிற அர்த்தம்தான். அந்த ஒரு எழுத்திலே தெரிகிற அர்த்தமாக இருந்தாலும் இந்த உறவு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உண்டுனாலும் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கினாலே வரைச்சே சுவாமி தேசிகன் தனக்குன்னு தேப்பெருமாள் தேப்பெருமாளுக்குன்னு தான் என்று அப்படி அனுபவத்தினாலே சொன்னார் போலே இருக்கும். அதனாலே ரொம்ப நெருக்கம். இன்னொரு இடத்துல சொன்னார் சாதிக்கிறார், வேறொப்பார் விண் முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமேனும் கண் தனக்கு காரொப்பார் கருணமழை பொழிந்துடுங்கால் கடலொப்பார் கண்டிடினும் காணா கூத்தால் நீரொப்பார் நிலமளிக்கும் தன்மை தன்னால் நிலமொப்பார் நெடும் பிழைகள் பொறுக்கு நேரால் ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமினும் தனக்கு ஒவ்வாறே ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் தேவப்பெருமாள் போலே ஒரு அவதாரம் உண்டோ, தேவப்பெருமாள் போலே ஒரு தெய்வம் உண்டோ, ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் தேவருமான சேவிச்ச அனுபவத்திலே ஒரு தெய்வத்தையும் மதிக்க முடியாது. எந்த தெய்வமாயிருந்தாலும் இவருக்கு ஈடாகுமோ, எந்த அவதாரமாயிருந்தாலும் இந்த அர்ச்சாவதார மூர்த்திக்கு ஈடாகுமோ, ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளரு தாமினும் தமக்கு ஒவ்வாரே அப்படின்னு. இந்த தேவப்பெருமாள் இவருக்கே ஈடு கிடையாது, அப்புறம் இவருக்கு இன்னொருத்தர் எப்படி ஈடாக முடியும்னு. இதை போல எந்த ஒரு ஒரு மற்ற எந்த ஒரு தெய்வத்தையும் எந்த ஒரு மூர்த்தியையும் ஒரு தள்ளி தள்ளி வச்சுட்டு தான் தேவப்பெருமாள். ஆரோப்பாரிவர குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளரு தாமினும் தமக்கு ஒவ்வாரே அப்படின்னு. தனக்கே தேப்பெருமாள் ஒப்பு கிடையாது அப்படின்னா பிரதிக்ஷணம் பிரதிக்ஷணம் நவ்யபத் அச்சுதசியத்துன்னு கிருஷ்ணன் விஷயத்திலே சாதிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. ஒவ்வொரு க்ஷணமும் கண்ணன்னா புது கண்ணன் தானார். ஏன் சுவாமி அவர் பழைய கண்ணன் தானே அதே கண்ணன் தானேன்னா, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. பிரதிக்ஷணம் நவ்யவது அச்சுதசியதுன்னு, ஒவ்வொரு சமயமும் கண்ணன் புது கண்ணன் தான். அந்த மாதிரி தான் கண்ணன் இருப்பார். அவரா பழைய கண்ணன் தானேன்னு ஒரு க்ஷணம் கூட நினைச்சிட முடியாதுன்னார் சுகபிரம்ம ரிஷி. அதுபோல தேவப்பெருமாள்னா பழைய தேவப்பெருமாள் தானேன்னு யாரும் எப்போ நினைக்க முடியாது. ஒவ்வொரு க்ஷணமும் அவர் புதிய தேவப்பெருமாள் தான் என்று. அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவது முதுமேன்னார் எப்பெருமானு நம்மாழ்வார். அது போலையாக்கம் தேவப்பெருமாள்னு தேவப்பெருமாளத்திலே ஈடுபாடு. அதனால தேவப்பெருமாளத்தில் நெருங்கி நின்று சேவிக்கிற அழக அனுபவிக்கிறார். சஹ அந்தரங்கைஹி குலதெய்வதஸ்ய குலதெய்வதஸ்ய தன்னுடைய குலதெய்வமான தேவப்பெருமாளத்திலே நெருங்கி நின்று, அதுவும் அந்தரங்கைஹின்னு அந்தரங்கமான சிஷ்யால் எல்லாரும் சேர்ந்து இருந்து எம்பெருமானை சேவிக்கிற அழகு. அதில் அந்த சுவாமி தேசிகனுடைய அந்த நெருக்கம் எம்பெருமான் தன்னுடைய அர்ச்சாமூர்த்தி ஆராதன மூர்த்தியான தேவப்பெருமாளிடத்திலே அப்படியே பிரேமத்தை கொட்டி கொண்டு திருக்கண்களாலே அந்த அழகு சேவிச்சுண்டு ஸ்ரீ சூக்திகளை சொல்லிண்டு அது மங்களாசாசனம் பண்ணுற அழகை நினைக்கிறார். அந்த சேவையை ஒன்று போதும் என்னது தேவப்பெருமாளை மங்களாசாசனம் சுவாமி தேசிகன் தன்னுடைய திருமாளிகையிலே தன்னுடைய அர்ச்சாமூர்த்தியினிடத்திலே செய்கிற சேவை ஒன்று போதும். அதையே எப்பவும் நினைக்கலாம் ஸ்மராமின்னு அறவர். அது எப்பவும் நினைச்சுட்டே இருக்க வேண்டும் முடியான அழகுன்னு அறவர். பாஷ்யக்காரர் திருக்கோட்டியூர் நம்பியினிடத்திலே கேட்டார். திருக்கோட்டியூர் நம்பி கொஞ்சத்திலே ஒரு விஷயம் சொல்ல மாட்டார். எவ்வளோ 18 முறை இழுக்கடிச்சவராச்சே. அவரிடத்துல கேட்டார், ஆளவந்தார் இடத்துல நீர் தஞ்சமாக நினைத்திருப்பது என் அப்படின்னு கேட்டார். ஆளவந்தார் இடத்துல அடியனுக்கு ஆளவந்தார் இடத்துல சேவிக்கும்படியான பாக்கியம் இல்லாமல் போச்சு. அதனாலே அவரிடத்திலே இருக்கிற ரொம்ப விசேஷமான அம்சங்கள் எல்லாம் உங்களை போல பெரிய ஆச்சாரியால் சொல்லித்தான் கேட்டுக்கிறேன். அதனாலே சொல்லணும், ஆளவந்தாரிடத்திலே நீர் தஞ்சமாக கண்டு அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பது என்ன என்னன்னு கேட்கிறார். அதுக்கு அவர், ஆளவந்தார் அகமர்ஷணம் செய்து கிடக்கும் போது, ஆளவந்தார் அகமர்ஷணம் செய்து கிடக்கும் போதுன்னு ஆளவந்தார் நீராடும் போதுன்னு அர்த்தம். அவர் நீராடும் போது இடுப்பளவு ஜலத்தில் நின்று தான் நீராடுவா. சாஸ்திரமும் அவ்வளோதான் சொல்கிறது, இருப்பளவு ஜலத்திலே நின்று தான் நீர்நிலைகளிலே நீராட வேணும்னு சொல்கிறது. கழுத்தளவு அதெல்லாம் மார்பளவு அவ்வளோ ஆழெல்லாம் இறங்கி நீராடுவதுக்கு சாஸ்திரம் அங்கே ஒத்துக்கலை. இடுப்பளவு ஜலத்திலே நின்று தான் மூழ்கி நீராடணும். அப்படி இடுப்பளவு ஜலத்திலே நின்று நீராடும் போது அது மூழ்கி இருக்கச்சே அகமர்ஷண சூக்தம்னு ரெண்டு பஞ்சாதி இருக்குது, அது ரெண்டு மந்திரம் இருக்குது. அந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் நேரம் மூழ்கி இருப்பா. மூழ்கி இருக்கச்சே அத ஆளவந்தாருடைய முதுகு மாத்திரம் அந்த அந்த நீரோட்டத்தில் முதுகு மாத்திரம் சேவையாகும். அது வெளுத்த திருமேன் இல்லையா ஆளவந்தாரு, பளிச்சுன்னு பொன் போல இருக்குமாம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னான்னா ஏதோ வெள்ளை யாமை படுத்துட்டுருக்கா போல இருக்குமா அந்த முதுகு. அதான் சொன்னார், அது திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சாராம், அப்படியே ஆமையும் முதுகை கவிழ்த்தார் போலே இருக்கும், ஆளவந்தாருடைய திருமுதுகை தஞ்சமாக நினைத்திருப்பேன் என்னர். அவ்வளோ பவித்திரமான அந்த ஸ்நான காலத்திலே புண்ணிய நதிகளிலே ஸ்ரீ ஆளவந்தார் சாக்ஷாத்து எம்பெருமானே அவதாரம் செய்தார் போலே அப்பேற்பட்ட உசந்ததான ஆச்சரியமான மூர்த்தி ஆளவந்தார். அந்த புண்ணிய ஸ்நானம் பண்ணும்போது நதியிலே மூழ்கி அகமர்ஷண சூக்தம் சொல்லிக்கொண்டு அது மூச்சை பிடிச்சுண்டு அவர் கவிழ்ந்து இருக்கும்போது அவருடைய முதுகு மாத்திரம் சேவையாகுமே, அந்த முதுகு மாத்திரம் ஒன்றுமே தஞ்சம்னார். அவர் எதுக்காக இப்படி சொல்கிறார், நாம் ஆளவந்தாருடைய ஆச்சாரியாருடைய திருவடியை ஸ்மரணம் பண்ணால் நமக்கு தஞ்சம், ஆச்சாரியா ஆளவந்தாருடைய ஆச்சாரியாருடைய திருமுகத்தை தியானம் பண்ணால் நமக்கு தஞ்சம், திருமேனி நமக்கு தஞ்சம், முன் சேவை தஞ்சம். அப்படியே ஆச்சரியமாக சேவிக்கிற அது திருக்கிற சுவாமி தேசிகனுடையதான அந்த உபதேச முதிரை என்ன, ஸ்ரீகோஷ முதிரை என்ன, சிரித்த முகம் என்ன, தொண்டருகக்கும் துணையடி வாழி, நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி, வாழி வியாக்யா முத்திரைக்கை அவன் திருநாமம் வாழி என்று இப்படி சேவிப்பதெல்லாம் சேவிப்பதெல்லாம் நமக்கு தஞ்சம்தான். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சது திருமுதுகு மாத்திரமும் கூட தஞ்சம் என்பது ஆச்சாரியாருடைய அவதாரத்தில். அவ திருமேனியிலே எந்த ஒரு அம்சமும் கூட நமக்கு தஞ்சம்தான். அவ்வளவு அவ்வளவு பக்தி, ஆச்சாரிய பக்தி, அதை திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சா போலத்தான் இங்கே ஆச்சாரிய நம்முடைய சுவாமி தேசிகன் அது எம்பெருமானை நெருங்கி நின்று சேவிக்கிற அழகு. தேசிகனே என்ன சாதிச்சார், வரதா தூலஸ்தூலாநயனம் குலைர் விபிரதோ பாஷ்பபிந்தும் தன்யா கேஜின் வரதபவத சம்சதம் பூஷயந்த. அது தேவப்பெருமாளை சேவிக்கிற அழகு காட்டுனு எது அழகு தெரியுமோ இல்லையோ, தேவப்பெருமாளிடத்தில் ஈடுபட்டு பக்தர்கள் எல்லாம் வரதா பிரபோ வரதா பிரபோ என்று தன்னை மறந்து திருக்கண்களிலே ஜலம் விட்டு கொண்டு சேவிப்பாளே. ஆனந்த கண்ணீரோடே தேவப்பெருமாளை சேவிக்கிற பக்தர்கள் அவதான் அந்த சேவையே இன்னும் ரொம்ப இனிப்பாக்குறா மதுரமாக்குறா. செம்பெருமானை தனியாக சேவிப்பதற்காட்டிலும் செம்பெருமானை சேவிக்கிற பக்தர்கள் கண்ணும் கண்ணீராக செம்பெருமானை சேவிக்கிற அழகோடே சேவிக்கிற அழகு அது பரமானந்தமாக இருக்கும் என்று தேவப்பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் பரதராஜ வம்சாசத்திலே சாதிக்கிறார். அதுவும் எம்பெருமானை சேவிக்கிறத விட பக்தர்களோடே சேவிக்கச்சே, அதுவும் அந்த மெய் சிரித்து கொண்டு கண்ணீரோடே சேவிக்கிற அழகு தான் இந்த பகவத் சேவையே இன்னும் வசதியாக ரொம்ப ஆனந்தமாக கூட்டி காட்டுறது இல்லையா. அதே போல இங்கே சுவாமியினுடைய சேவை அந்த வரதனை சேவிக்கச்சே அவ்வளவு பிரீதியோட சேவிக்கிற அழகை நான் எப்பவும் நினச்சிக்கும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறாருங்க. அதே போல் அடுத்தது ஆஷாச்சியதன்மங்கலம் அச்சுதஸ்ய தத்தத் பிரபந்தைஷ ததீய பங்கிம் துத்வைகதானம் பிரதிகிருஷ்ய தீர்த்த பிரசாதமேனம் கிருத கிருத்தியமீடே. எம்பெருமானை சேவிப்பது எம்பெருமானை ஆச்சரியமான மங்களாசாசனங்களினாலே அது ஸ்தோத்திர ரூபமாக அனுசந்தானம் பண்ணி ரங்க வரதனை சேவிப்பது என்று இந்த மங்களாசாசனம் பண்ணும் அழகை சொல்கிறார். அது சுவாமி தேசிகனுடையதான மங்களாசாசனம், அதுவும் தேவப்பெருமாளிடத்தில் மங்களாசாசனம் என்பது மங்களமான வாழ்த்துக்களை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது மங்களாசாசனம். வாழ்த்துக்களை சமர்ப்பிப்பதா பெருமாளுக்கு நாம் வாழ்த்துவதா என்று விசாரிச்சு பெருமாள் தான் நம்ம வாழ்த்தணும், நாம் பெருமாளை வாழ்த்துவது என்பது என்ன விதத்தினாலே சரியாக இருக்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் தானே நமக்கு வேணும், அவர் தானே நம்ம நன்னா நினச்சிக்கணும்னா அது சாஸ்திரத்தில் ரொம்ப ஆழம் தெரியாதவா நினச்சிக்கிறது. சாஸ்திரத்தில் ஆழம் தெரிஞ்சவாளா இருந்தால் என்ன நினச்சப்பா பெரியாழ்வார் போலத்தான். ஆஹா, நம்முடைய குழந்தை இல்லையா பெருமாள், நமக்கு நெருக்கமானவன் இல்லையா, அவன் நன்னா இருக்க வேண்டாமா என்று ஆசைன்னு இருந்தால் அந்த ஆசையினுடையதான ஆசீர்வாதம் எப்படி வரும்னா அது அவன் நன்னா இருக்கணும்னு தான் வரும். பெருமாள் நன்னா இருக்கணும்னு நினச்சா தான் அது அஜ்ஞானமாக இருந்தாலும் அடிக்கழஞ்சு பெறும்னு பெரியவா சொல்லியிருக்கா. நாம் நன்னா இருக்கணும், அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிக்கிறது அது ஞானத்தினுடைய எல்லை கிடையாது. பெருமாள் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் ஞானத்தினுடைய எல்லை. அந்த அந்த எல்லையிலே நிற்கிறவா நம்ம ஆச்சாரியாள். அதனால நம்ம பெரியவாள் பெருமாளை சேவிப்பதெல்லாம் மங்களாசாசனம் என்று தான் சொல்கிற வழக்கம். இதில் சுவாமி தேசிகன் வெம்பெருமானை மங்களமாக வாழ்த்தி எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு சாதிச்சு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா நீயும் உனக்கு பல்லாண்டு உன்னோடு சேர்ந்திருக்கும் திருவுக்கு பல்லாண்டு உன்னுடைய ஸ்வராழிக்கு பல்லாண்டு உன்னுடைய ஸ்ரீ பாஞ்சஜன்யத்துக்கு பல்லாண்டு அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு. பிரானே, உம்மோடே என்றும் பிரிவில்லாமல் நாங்களும் இருந்து உம்மை அனுபவிக்கும் இப்பேற்பட்டதான சேர்த்திக்கும் பல்லாண்டு இதுவும் ஒரு நாளும் மாறக்கூடாது என்று கேட்பாரோ அதுபோல எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவாராம். அதாந்தரங்கை உபதேவகேகம் அத்தியாசிய பீடம் சரசைர்வஜோபி சரசைர்வஜோபி தேஷாம் சுசூக்ஷ்மார்த்த விசேஷ சிக்ஷாம் குர்வாண மீடியமகி வெங்கடேஷம். இப்படி சாயங்கால அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அப்புறம் ரங்கநாத தேவப்பெருமாளையும் சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தில் தம்முடைய திருமாளிகளே இருக்கிற தேவப்பெருமாளையும் சேவிச்சுட்டு அவருக்கு உசந்த மங்களாசாசங்களையும் சாயங்காலம் சற்று காலம் ரொம்ப நல்ல பொழுதாக சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கநாதனுடையதான கோவிலுக்கு சமீபத்திலே ஒரு மண்டபத்திலே, என்ன மண்டபம்னு ஸ்பஷ்டமாக சொல்லலை, சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடையதான மண்டபத்துக்கு திருக்கோவிலுக்கு சமீபத்திலே ஒரு மண்டபத்திலே சாயங்காலம் உபன்யாச ரூபமாக கார்த்தால பொழுதுலே ரொம்ப காலக்ஷேப ரூபமாக சிஷ்யாளுக்கு, அந்தரங்கமான சிஷ்யாளுக்கு, அது சிஷ்யாளுக்கு அன்வயிச்சவாளுக்கு மாத்திரம் அவளுக்கு சாதிப்பதாக, அதே சாயங்கால பொழுதுல பொதுஜனங்களுக்கும் சத்விஷயங்களை சொல்லணும் என்று அப்படி தகுந்ததான கிரந்தங்களிலே தகுந்ததான வார்த்தைகளினாலே சாயங்காலம் சற்று உபன்யாச ரூபமாக பொதுஜனங்களுக்கு சாதிக்கிறது வழக்கமாம். கோவிலுக்கு அருகிலே ஒரு மண்டபத்திலே என்று சாதிக்கிறார். அங்கே எழுந்துருளி இது சுசூக்ஷ்மார்த்த விசேஷ தீக்ஷ அத்தியுதமாக இருக்குமாம். அது எப்படி தேரெழுந்தூராண்டவனை பற்றி சொல்லிதான் ஞாபகம் வருது இதை சொல்லச்சு. தேவப்பெருமாளை சேவிக்கச்சு அவர் கண்ணும் கண்ணீருமா சேவிக்கிற அழகு ரொம்ப நன்னா இருக்கும்னு சொல்லுவா. காஞ்சிபுரத்தில் ஒரு வருஷம் வெளியில் இருந்தார் இல்லையா, அப்போது அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிற அழகு கண்ணும் கண்ணீரமாக சேவிக்கிற அழகுன்னு, அதே போல தான் தேரெழுந்தூராண்டவன் உபன்யாசம் சாதிக்க ஆரம்பித்தாலும் எப்படி இருக்கும்னா ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார் கேட்டாலும் அப்போ பெரிய மனசில்லாமல் கேட்கும்படியாக இருக்கும் தேரெழுந்தூராண்டவன் சாதிக்கச்சேன்னு சொல்லுவார். இங்கே சுவாமி தேசிகனுடையதான இந்த சாயங்கால பொழுதிலே அவர் ஸ்ரீரங்கத்திலே ஒரு மண்டபத்திலே அவர் சாதிக்கும் அந்த ஆச்சரியமான உபன்யாசங்கள் எப்படி இருக்கும்னா சுசூக்ஷ்மார்த்த விசேஷ சிக்ஷா, ரொம்ப சூக்ஷ்மமாக ரொம்ப ஆச்சரியமாக அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சாதிக்கிறார். கேட்டு அனுபவித்தவர் சுவாமியினுடைய குமாரர், அதனால அவர் அனுபவித்ததுனுடையான அந்த ஆழம் அதை இந்த வார்த்தைகளிலே அதை அப்படியே பொதிந்து வைத்து பேசுகிறார் சுவாமியினுடைய குமாரர். அது உபன்யாசம் முடியும். உபன்யாசம் முடிஞ்சாவிட்டு சிஷ்யான் அனுஜாபிய சுசூக்ம புத்தின் கிருத புரணாமான் கிருபயா கிருஹேபிய அத்தியாசிய சுத்தம் சயனீயமத்ர யோகாய தன்னத்தமஹம் ஸ்மராமி. அடுத்து சாயங்கால பொழுது ஆற்றுக்கு வெள்ளியாகும். ஆற்றுக்கு வெள்ளியான சில காரியங்களை பார்த்துட்டு அப்புறம் சயனத்துக்கு வெள்ளியாகும். சயனத்துக்கு வெள்ளியாகிறதுக்கு முன்னாடி அந்த உபன்யாசம் சாதித்த பொழுதே சிஷ்யாளுக்கெல்லாம் அவளுக்கு கூடவே இருப்பா சிஷ்யாள். அதை காட்டுறார் காரத்தால் சுவாமி இடத்துல வந்து அன்வயிச்சாள்னா அந்த சிஷ்யாள் சுவாமி தேசிங்கனை விடாமல் எப்படி நித்திய சூரிகள் பெருமாளை சுற்றி விடாமல் இருப்பாளோ அதே போல சுவாமி தேசிகனையே சுற்றி சுற்றி அந்த சுவாமி தேசிகனிடத்துலேயே ஈடுபட்டு இருக்கிற சிஷ்யாவை சாயங்கால பொழுதுல அந்த உபன்யாசம் முடிஞ்சோடனே வாவா ஆற்றுக்கு போயிட்டு வாங்கோ என்று ரொம்ப கிருபையாக அவளுக்கு விட கொடுத்துட்டு ஆற்றுக்கு வள்ளி சில காரியங்களை பார்த்துட்டு அப்புறம் திருப்பள்ளிக்கு எழுந்துருளியாகும். அது சயனம் எப்படி இருக்கும்னா அது யோகம்னு சொல்கிற வழக்கம் அது. நான் யோகத்துக்காக சங்கல்பிச்சுப்பார் அப்படின்னா யோகம்னா யோகசாஸ்திரத்தில் தியானம் இருக்கு, அதெல்லாம் மூச்சடக்கிறது எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலும் கீதையில் பெருமாள் சாதிக்கச்சு பார்ப்பா அர்ஜுனா யோகம் யாருக்கு வரும் தெரியுமோ இல்லையோ, அதிகமாக சோம்பேறித்தோட அதிகமாக சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது, குறவாகவும் தூங்கக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, குறவாகவும் சாப்பிடக்கூடாது. இதுதான் இது இருக்கிறவனுக்கு தான் யோகமே கைகூடி வரும்னர். யோகம் கைகூடி வர்றதுக்கு எத்தனையோ கண்டிஷன் இருக்குது. ஆனால் கண்ணன் சாதிக்கச்சே ரொம்ப தூங்கவும் கூடாது, குறவாகவும் தூங்கக்கூடாது, ரொம்ப சாப்பிடவும் கூடாது, குறவாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு சாதிக்கிறார். அதான் திட்டமாக இருக்கணும் எல்லாத்துலேயும். ஏன்னா அந்த சரீரம்ன்றது ரொம்ப பதம் பண்ணி பக்குவமாக இருக்கணும். அது நல்ல பக்குவத்தில் வச்சுருந்தா தான் அந்த மனசும் நல்ல பக்குவத்தில் இருக்கும். அப்போ தான் பெருமாளை தியானம் பண்ணுறதுக்கும் அதுக்கு வேண்டிய பக்குவம் வரும். அதனால் ரொம்ப பதமாக இருக்கணும் சரீரம். அதே அதனால் தூங்கிறது ரொம்ப அவசியம். எப்போ தூங்கணும்னா சுவாமி தேசிகன் அனுஷ்டான பிரகாரமும் சாஸ்திரங்களிலே சொன்ன பிரகாரமும் ராத்திரி பொழுது என்பது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஜாமம் பொழுது, அந்த 2வது ஜாமம் ஆரம்பிக்கச்சே 9 மணிக்கெல்லாம் படுத்துக்கிற வழக்கம் பெரியவாள். 2வது திருக்குறுந்தானும் அப்படித்தான் ஆச்சு. 8:30 மணி 8:30 மணிக்கு மேலே அப்படின்னா 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் சயனிச்சுண்டாகும். அது 2 ஜாமம் சயனம் சொல்லியிருக்கு. அதே போல திருக்குறந்தாண்டும் 2 ஜாமம் தான் அடியேன் சேவித்து பார்த்துருக்கேன். 2 ஜாமம் தான் சயனிச்சுண்டாகும். 9 மணிக்கு படுத்து சயனிச்சுண்டாச்சுன்னா 9:30 காலுக்கெல்லாம் சயனிச்சுண்டாச்சுன்னா அடுத்தது சரியாக 3:30 மூன்றரை மணிக்கெல்லாம் அது திருக்கண் வெழிச்சாகும், திருப்பள்ளி வெழிச்சி ஆயிடும் திருக்குணம் தாண்டவனுக்கு. அதே போல தான் இதெல்லாம் பெரியவாளி அனுஷ்டானம். சுவாமி தேசிகன் அந்த சமயத்தில் ரெண்டாவது ஜாமத்தில் சயனத்துக்கு எழுச்சே யோகத்துக்காக சங்கல்பிச்சுக்கிறது, யோகத்துக்காக சங்கல்பிக்கச்சே சாஸ்திரம் சொல்லிட்டு பெருமாள் தாயாரை ரொம்ப நெருக்கமாக தியானம் பண்ணிக்கொண்டு அவளுடைய திருவடிகளை இந்த ஜீவாத்மாவை நெருக்கமாக பிரியமாக எல்லா பொறுப்பையும் ரொம்ப சந்தோஷமாக சமர்ப்பிச்சுட்டு ஒரு கவலையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை என்று இதை நினைச்சுண்டே படுத்துட்டு தூங்குறது தான் யோகம். அது இதுக்கப்புறம் கண் விழிச்சாவிட்டு விடிய கால பொழுதில் எழுந்த உடனே அதுக்கு மேலே யோகாபியாசம் பண்ணவும் தெரிஞ்சா முடிஞ்சா அவசியம் பண்ணணும். ஆனால் எல்லாரும் பண்ண வேண்டியது என்ன, க்ஷீர சாகர தரங்க சீக்கர ஆசார தாரகித சாரு மூர்த்தையே போகி போக சயனீயசாயினே மாதவாய மது வித்விஷே நம உரகல் 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 உன்சுடர் அழியே சங்கே அரவிரி நான் கவாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மர் உலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்குள் மின் என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியாலும் காட்டி கொடுத்தாற் போல பெருமானிடத்தில் திருவடியிலே பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் சேர்த்தியிலே எழுந்துற இருக்கிற சந்தர்ப்பத்திலே திருவடியிலே சமர்ப்பிச்சுட்டு ஒரு பொறுப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இப்படி சயனிச்சுக்கிறது ரொம்ப பெரிய ஹெல்த். அது என்ன டென்ஷன்லாம் குறைஞ்சு, அந்த வியாதியெல்லாம் குறைஞ்சு, அதனாலே வரக்கூடிய சிரமங்கள்லாம் குறைஞ்சு, சுகரூபமாக இப்படி தியானத்தோடே தூக்கத்தை ஆரம்பிக்கிறது திருக்குணாண்டவன் அழகாக சாதிப்பர். அப்போ அது ஆழ்வார் சொன்னார், திருமங்கை ஆழ்வார், துஞ்சும் போதழைவின் துயர் வரில் நினைவின் துயரிலேயே சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதான் கண்டேர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாம். தூங்கும்போது நாராயணன் பேரை சொல்லுங்கன்ற எப்படி முடியும்னார், அது தூங்க ஆரம்பிக்கதே நாராயணன் சொல்லணும், அப்புறம் தூங்கி எழுந்த உடனே நாராயணன் சொல்லிட்டா போகிறோம், அவ்வளோதான். தூங்கின போதெல்லாம் நாராயணான்னு சொன்னா போல பெருமாள் கணக்கு எழுதிப்பார் அப்படின்னு. எப்படின்னா அது இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தா தெரியும், காத்தால 10 மணிக்கு ஆஃபீஸ்னா வந்து உட்காந்துப்பா கையெழுத்து போட்டுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஏதாவது சாப்பிட்றதுக்காக போவா, அப்படி போவா இப்படி போவா, எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு சொந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் சாயங்காலம் ஒரு வாட்டி அது ஆஃபீஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து சீட்டில் உட்காந்துட்டு எழுந்து போவா. அவளுக்கு என்ன கணக்குன்னா முழு சம்பளம், அவள் 3 நாள் அங்கே வேலை பார்த்தா போல. அதனால் ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் கொஞ்சம் தலையை காட்டிட்டா எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டா மாதிரி முழு சம்பளம் உண்டோ அதே போல தான் தூங்க ஆரம்பித்த போது பெருமாளை நினச்சிக்கிறது. தூங்கி எழுந்தா உடனே பெருமாளை நினச்சிருந்தா, தூங்கின போதெல்லாம் பெருமாளை நினச்சிருந்தா போல தான். அதுதான் ஆழ்வார் சொல்கிறார், துஞ்சும் போது அழை மின்னார், தூங்கும்போது சொல்லுங்கன்றார். இல்லைன்னா தூங்கும்போது வேற எப்படி சொல்ல முடியும், இதுதான் அர்த்தம்னு சாதிப்பார் திருக்குணந்தவன். அதுபோல் அது பெருமாளை நினச்சிண்டு சயனிச்சுக்கிறது, அதுக்கு யோகம்னு பேர். அதோட அடுத்தது, ஹிருத் புண்டரீகே வரதம் சதாரம் நிவேஷ்ய தத் பாத சரோஜ யுக்மம் யுக்மே ஆபத்த சித்தம் சுகம் சயானம் ஆராதையே தேசிகம் அஸ்மதீயம் அப்படி சயனிச்சுக்கச்சே யாரை நினைச்சுப்பார் அப்படின்னாரு. அப்பவும் தேவப்பெருமாளை தான் தியானம் பண்ணிட்டு, அது தேவப்பெருமாளுடைய சிந்தனம் தேசிகனுக்கு ஒருபொழுதும் குறையவே குறையாது, நிரந்தரம் நிர்விசஸ்தீயம் நேரம். அதுபோல் எப்பொழுதுமே தேவப்பெருமாளையே நினச்சின்னு இருப்பார். அதனால் சயனத்தும் போதும் வரதம் சதாரம் நிவேஷன்னு தேவப்பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் அது நெருக்கமாக சேர்த்தியிலேயே நினச்சுண்டே அப்படியே அந்த பெருமாள் அந்த திவ்ய தம்பதிகளிடத்திலே ஆத்மாவை அப்படியே சரணமாக புக வைத்து கொண்டு நினச்சுண்டு அந்த ஆனந்தத்தோடையே சயனிச்சுண்டாகும். அப்புறம் பொழுது விடிஞ்சா அதான் யோகஸ்வரூபம் அனுபூய நித்ராம். ராத்திரியினுடைய 4வது ஜாமத்தில் யோகஸ்வரூபம் அனுபூய நித்ராம் யாமே துரியே பிரதிபுத்திய பூய. 4வது ஜாமத்தில் கட்டாயம் சுவாமி கண்விழித்து எழுந்தாகும். எழுந்தருளி அந்த யோக சேஷத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு யோக சிந்தனமும் செய்து கொண்டு அடுத்தது மறுநாள் அனுஷ்டானத்துக்காக எழுந்தருளியாகும் என்று ஸ்வஸ்வாமி பாபாகலனாத்ம யோகம் பஜே பஜந்தம் குரு வெங்கடேஷம் இத்தியேவம் ஏதாம் மிக சர்வதந்திர ஸ்வதந்திர வேதாந்த குருத்தமஸ்ய நித்யாபிஜவ்யாம் சுப நித்யசரியாம் ஜபந்தி ஏதே துரிதம் தரந்தி. இப்படி இந்த 23 ஸ்லோகங்களினாலே சுவாமியினுடையதான தினச்சரியையை சுவாமியினுடைய குமாரர் அருள் செய்திருப்பதை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கும் வினைகளெல்லாம் தீர்ந்து அவளும் நன்மையை பெறுவார்கள் என்று மங்களாசாசனத்தோட சுவாமியினுடைய குமாரர் சுவாமி தேசிகனுடைய தினச்சரியையை முடிக்கிறார். அபாரமான சமுத்திரமாய் எப்படி சூரியன் உதிச்சால் இருட்டெல்லாம் நீங்கி எங்கும் அப்படியே ஜொலிப்பே இருக்கும், அதே போல சுவாமி தேசிகனுடையதான உதயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான சூரியோதயமாக்கும். அது பெரிய கடல் போலே நமக்கு சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட பெரிய ஒரு வைபவத்தை எவ்வளவு சொன்னாலும் சொல்லி மாளவில்லை, சொல்ல முடியவில்லை என்று ரொம்ப குறையோடு சுவாமி தேசிகனுடையதான திவ்ய வைபவத்தை இந்த வாரம் இத்தோடு முடிச்சுண்டு இதற்கப்புறம் நம்முடைய ஆச்சாரியாள் சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கிற ஆச்சாரியாளுடைய அடுத்தடுத்த அந்த பரம்பரையெல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டி இருப்பதனால சுவாமி தேசிகனுடைய குமாரர் வரதாச்சாரியருடைய பிரபாவத்தை அடுத்த வாரம் இதே சமயத்திலே நாம் உபன்யாச ரூபமாக கேட்க போகிறோம். சுவாமி தேசிகன் திருக்கார்த்திகை திருநாளிலே கலியனுடையதான திருநக்ஷத்திர வைபவத்தை அனுசந்தானம் பண்ணி முடிச்சுண்டு திருமாளிகைக்கு எழுந்தருளி இதே போலே திருக்கார்த்திகை திருநாளிலே தான் கலியனுடைய அவதாரம் ஆச்சு, இதே போலே திருக்கார்த்திகை திருநாளில தான் திருக்குறுங்குடியிலே கலியனுடைய அவதார சமாப்தியும் ஆச்சு, அதே அவதார சமாப்தியை அங்கே நினச்சிக்கிறார். கலியனுக்கு எம்பெருமானோட அன்னைக்கு பரமபத பிராப்தி கிடைச்சதை நினச்சி பார்த்துக்கிறார். அதே போலே நமக்கும் எம்பெருமானோட பரமபத பிராப்தி வேணுமென்னு ஆசைப்பட்டு கொண்டு அன்றைக்கு சிஷ்யாளெல்லாம் உறவழிச்சாராம். அருகிலே இருந்த சிஷியர்களுக்கெல்லாம் எம்பெருமான் நியமனம் ஆச்சது, பரமபதத்துக்கு எழுந்துள்ள வேண்டிய சமயமாச்சுது. ஆச்சாரியரான அப்புள்ளாருடையதான ஸ்ரீபாதங்களை ஸ்ரீபா திருவடிகளை எழுந்துள்ள பண்ணி கொண்டு பக்கத்தில் அந்த ஸ்ரீபாதத்துக்கு திருவஞ்சனம் செய்து தீர்த்தத்தை சுவீகரிச்சுண்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை சிஷ்யாளுக்கும் கொடுத்துட்டு எம்பெருமானை நினைச்சுண்டு அப்படியே சயனிச்சுண்டாராம். சயனிச்சுண்டா அப்படியே ஒரு ஆச்சரியமாக ஒரு கண்டை சுவாமி தேசிகனுடையதான திருமேனியிலிருந்து புறப்பட்டு போவது போல ஒரு ஜோதிஷ் தெரிஞ்சுதாம். ஆச்சரியமான என்றென்றும் நினைத்து என்றென்றும் பெருமைப்படக்கூடியதான சுவாமி தேசிகனுடைய திவ்ய அவதார சமாப்தி இந்த ரீதியிலே முடிந்ததாக சுவாமியினுடைய குமாரர் அவருக்கு சரம ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அந்த சாதிக்கச்சே சுவாமி தேசிகனுடைய திருமேனியை அப்படியே ஒரு கண்டா ரூபமாக புறப்பட்டு சென்றார் போலே இருந்தது. சுவாமி தேசிகனுடையதான சரம திருமேனிக்கு சுவாமியினுடைய குமாரரே கைங்கரியங்களை எல்லாம் அழகாக செய்து வைத்தால் எல்லாரும் சோகத்தினுடைய எல்லையிலே இருந்தார்கள் என்று பெரியவாள் சொல்றார். ஆனால் சுவாமி தேசிகனுடைய அன்றைக்கு சுவாமி தேசிகன் திருப்பியும் கண்டாகிருதியாக புறப்பட்டு போனாலும் என்றென்றைக்கும் நமக்கு என்றென்றைக்கும் கிரந்த ரூபமாக இருந்து கொண்டு ஆங்காங்கே அர்ச்சாரூபமாக இருந்து கொண்டு நமக்கென்றால் நமக்கெல்லாம் எப்பொழுதும் பக்கத்திலேயே பிரபத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள் அத்தனை பேருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் துணையாகவே இருந்து கொண்டு நமக்கு ஒரு பக்கத்திலே ஒரு தெய்வம் துணையிருப்பது என்று சுவாமி தேசிகனைத்தான் நினச்சிக்கணும். அப்படியாக்கும் நம்மோடே கூடவே இருந்து அனுகிரகிச்சு கொண்டிருக்கிற அந்த சாட்சாத்து எம்பெருமானே என்று சொல்லும்படியான சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை இத்தோடு முடிச்சுக்கிறோம். அந்த தேசிகனுடைய திருமேனி சரம திருமேனிய சுற்றி பிரதட்சிணம் பண்ணுறார் சுவாமியினுடைய குமாரர். என்ன சொல்லி பிரதட்சிணம் பண்ணுவோம், எப்பேற்பட்ட அவதாரம் இது! கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. எப்பேற்பட்ட ஆச்சாரியன், எத்தனை கல்யாண குணங்கள்! வேதாந்தமே ஒரு வடிவெடுத்தாற் போலே வந்து நமக்கு சேவை சாதிச்சு நம்ம எல்லாம் இந்த சமுத்திரத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து கரையேற்றின ஆச்சாரியருக்கு நாம் செய்வதெல்லாம் மனப்பூர்வமாக அஞ்சலிதான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. சாக்ஷாத் திருவேங்கடமுடையானுடைய அத்தியுதமான அவதாரம் சுவாமி தேசிகனுடைய அவதாரம். அந்த அவதாரத்திற்கு நம்முடையதான மனப்பூர்வமான உத்தமமான இரு கரங்களினாலும் தலைமேற்கொண்டு கூப்பிக்கொண்டு நம்முடைய அஞ்சலியை சமர்ப்பிச்சு கொண்டு சுவாமி தேசிகனுடைய அவதார வைபவத்தை இதோடு முடிச்சுக்கிறோம். என்றென்றும் சொல்லி மாளாததும் எத்தனை சொன்னாலும் வசந்ததும் எவ்வளவு குறவாக ஈடுபட்டாலும் அதுவே நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகத்தை தரக்கூடியதுமான பரம மங்களமான தேசிகனுடைய திவ்ய வைபவம் என்றோடு நாம் இன்னைக்கு நிறுத்துகிறோம், ரொம்ப குறையோடே நிறுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். கவிதார் கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹலோ.